கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவர் மத்தியில் வந்து உங்கள் அனைவரையும் முகமுகமாக சந்திக்கவும், அநேக நாட்களுக்கு பின்பு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன், கோவை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த இடத்துல வந்து சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் தேவனோடு உடன்படிக்கை செய்த சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்தில் நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட இந்த பொருள் ரொம்ப பெரிய டீப் சப்ஜெக்ட் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் நிலைத்து நிற்க வேண்டிய காரியங்கள் சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நான் எடுத்த அந்த தலைப்பு, பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்கிற அந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு ஆதார வசனமாக நம்ம வாசிக்க வேண்டிய வசன பகுதி யோவான் சுவிசேஷம் 5:39. யோவான் சுவிசேஷம் 5:39.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை வந்து நம்ம ஒரு மையமாக வச்சு அதன் மூலமாக நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பு கேட்ட வகையில் சில சத்தியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளணும். பொதுவாக நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அநேக விஷயங்கள் இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் தேவன் எவ்வளவோ விஷயங்களை எழுதி வச்சுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம வேத மாணாக்கர்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அநேக சகோதர சகோதரிகள் வந்து 20 வருஷம் 30 வருஷம் சர்வீஸே கூட இருக்குது வேத மாணாக்கர்களாக, பான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வேதத்தை நம்ம முழுமையாக கற்று தெரிந்து கொண்டோம்னா இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமே இல்லை. அநேக வசனங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் அநேக வசனங்கள் நம்ம இன்னும் படிச்சதே கூட இல்லை. சில நேரங்களில் சில சகோதர சகோதரிகளோ வசனங்களை காமிக்கும் போது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், இது வரைக்கும் பார்க்கல என்னன்னா சொல்கிறோம். நம்மளே சொல்கிற அளவுக்கு ஒரு 20 வருஷம் 25 சர்வீஸ் ஆனாலும் கூட நம்ம சொல்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வந்து அநேகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் வேதத்தில் எங்கிருந்து கேள்வி கேட்டால் கூட உடனடியாக பதில் சொல்றதுக்கோ அல்லது உடனடியாக அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு சக்தி இருக்குது என்ன நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம வேத மாணவர்கள் இருக்கணும் நம்ம சொல்றோம், மற்றும் மற்ற ஜனங்களை காட்டிலும் அதிகமாக நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் வேதத்தை முழுமையுமாக தெரிந்து கொண்டோம்னா அது கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவன் அநேக விஷயங்களை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சில விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும் போது இது எதுக்கு எழுதியிருப்பாரு, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணும். அது மட்டுமில்லை, இன்னும் சில விஷயங்கள் படித்து பார்த்து புரியாதனால அதை பற்றின அதிகமான அதுக்கு கவனம் நம்ம செலுத்துறதில்லை. இப்படி அநேக வசனங்கள் இருக்குது, அநேக வசன பகுதிகள் இருக்குது, இன்னும் அதிகாரங்கள் இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது எப்படி இருந்தாலும் அது இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்குதுன்றதில் மட்டும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ அந்த வகையில் நம்ம யாரும் கற்று தேர்ந்துட்டோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம யாருமே சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இங்கே கர்த்தராகிய இயேசு அவர் கொடுத்த அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய வசன வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஒரு பெரிய ஆசீர்வாதம். நித்திய ஜீவன் பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்லை. நான் அதை பத்தி தேவன் அது முன்கூட்டியே சபைக்கு மாத்திரம் இல்ல உலகத்தின் முழு மனுக்குலத்துக்கும் தேவன் வச்சிருக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் அது நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல இந்த வேத வசனங்கள் அல்லது வேத வாக்கியங்கள் தான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்குது. அப்படின்னா கர்த்தர் சொல்றாங்க அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் பிதாவகை தேவன் யாரை பத்தி எழுதி வச்சுக்கிறாங்கன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய கர்த்தராக இயேசு பற்றி எல்லா விஷயங்களையும் அவர் எழுதி வச்சுக்கிறார். அப்ப அந்த வகையில் இப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கறது நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் நல்லதொரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வச்சு புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்து அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது எந்த வசன பகுதி என்றால் அதாவது அப்போஸ்தலர் 8:26 இருக்கக்கூடிய வசன பகுதி. அதில் நம்ம ஒன்னொன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:26.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான்.
ஆமா, அப்போ அங்க இந்த 8 நம்ம பார்க்கும்போது எந்த விஷயங்கள் எதை பத்தின நிகழ்ச்சிகள் தேவன் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா சில தனிப்பட்ட நபர்களுடைய அவர்களுடைய அனுபவங்கள் எழுதி வச்சிருக்கிறார். இது மாதிரி அநேக அதிகாரங்கள் இருக்குது, அதுல இதுவும் ஒன்று. அந்த வகையில பார்க்கும்போது இங்க 1 நம்ம படிச்சோம்னா அங்க ஸ்தேவானை கொலை செஞ்சு அது புதுவியாக இருந்த சவுல், அதாவது அப்போஸ்தலராகிய பவுல் ஆகிறதுக்கு முன்பாக சவுலாக இருக்கும்போது அவர் இருந்தார். அதற்கு பின்பு அங்க ஸ்தேவானுடைய அடக்கம் முடிந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்கிறோம். கர்த்தராக இயேசுனுடைய கட்டளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்தாங்க. அதுல குறிப்பாக அந்த டைம்ல கட்டளை என்ன போட்டாங்கன்னா அரசியலும் மதமும் ரெண்டு பேரும் கலந்து, அதாவது ரோம அரசாங்கத்தோடு அந்த இஸ்ரேல் பகுதியில் இருந்த அந்த யூத மத தலைவர்களோடு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இனிமேல் யாருமே கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே கூடாது என்கிற கட்டளை இருந்துச்சு. யாராவது கிறிஸ்து பத்தி பேசினாங்கன்னா அவருக்கு என்ன நடந்துச்சு அதுதான் நடக்கும் உங்களுக்குங்கிற அந்த பயம் அவங்க கொடுத்து கட்டளை போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் பெற்ற பின்பு இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கெல்லாம் அவங்க பயப்படுற மாதிரி இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பு கர்த்தர் அவர்களிடத்தில் பேசின அநேக விஷயங்கள் அவங்களுக்கு புரியல, ஆனா பெற்றுக்கொண்ட பின்பு எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு புரிந்து விட்டதை பார்க்கிறோம். அதான் அப்போ இயேசு சொன்னாங்க, ஒரு பட்டணத்தில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலன்னு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு பட்டணத்துக்கு உடனடியா நீங்க போயிருங்க, கால் இருக்கிற தூசி கூட தட்டி விட்டு போயிருங்க. அந்த வசனங்களை அவங்க ஞாபகம் வச்சாங்க. அதனால ஜெருசலேமுக்குள்ள அநேக அந்த மாதிரி இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று அந்த கட்டளைகள் இருக்கும்போது அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு அநேக இடங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக சுற்றித் திரிந்தார்கள் என்று நம்ம 4 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:4.
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
அப்ப எங்கும் சுற்றித் திரிந்து தேவனுடைய வசனத்தை, அதாவது சுவிசேஷத்தை, இல்லைங்களா, கர்த்தருடைய சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய பிரசங்கத்தில் அவர் முக்கியமாக பயன்படுத்தின வார்த்தைகள் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் மற்றும் சத்தியம் என்கிற ரெண்டு வார்த்தைகள் அநேக சந்தர்ப்பங்களில் அவர் பயன்படுத்துகிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தின் செய்திகளை அவர் கொண்டு வந்தார். அந்த செய்திகளை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்துக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கு. அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் போக வேண்டும் என்பது தேவ விருப்பமாக இருந்துச்சு. அந்த வகையில தான் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு இப்போ சகோதரர்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா சமாரியா பட்டணத்துக்கே போறாங்க. ஜெருசலேம் விட்டுட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற சமாரியா வந்து இஸ்ரேல் ரெண்டு பங்காக பிரிஞ்சிருந்துச்சு. அதுல பத்து கோத்திரத்தின் தலைநகரமாக இருந்த அந்த சமாரியா, அந்த சமாரியா பட்டணத்துக்கு சென்று அங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அதுல குறிப்பா அப்போஸ்தலர்கள் வந்து ஜெருசலேமில் இருக்கிறாங்க. ஜெருசலேமில் இருந்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களை எப்படி உலகமெங்கும் கொண்டு போறது குறித்து அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அங்க சபையில், அதாவது ஆதிக்கால சபையில சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல வந்து கிரேக்கர்களும் இருந்தாங்க, யூதர்களும் இருந்தாங்க, இன்னும் புறஜாதி ஜனங்கள், அதாவது புறஜாதி தேசங்கள்ல போன யூதர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து மிக்சிங்கா இருந்தாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் ஒரே இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க, எல்லாருடைய பொருளையும் பொதுவாக வச்சு அனுபவிச்சு இருக்கும்போது அவங்களுக்குள்ள சில குளறுபடிகள் நடக்குது, அதாவது சண்டை பண்றாங்க, சில பாரபட்சங்கள் நடக்குது என்றெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏழு டீக்கன்ஸ் ரெடி பண்ணாங்க இல்லைங்களா. அந்த அந்த ஒரு உதவிக்காரர்கள் பத்தி நம்ம படிக்கும்போது, அதாவது அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அதாவது யூதர்களை ஒரு விதமாக கவனிக்கிறாங்க, கிரேக்க பகுதியிலிருந்து வந்த யூதர்களை வேறு விதமாக கவனிக்கிறாங்க, இப்படி கொஞ்சம் பாரபட்சம் சபைக்குள்ள போகுது அப்படிங்கறதுனால அப்போஸ்தலர்கள் நேரடியாக இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டாம், அதனால சபையில் உதவிக்காரர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வாசிக்கலாம்.
இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரேவகோரையும்,
நமக்கு தேவையானவர் பிலிப்பு, அது எட்டாம் அதிகாரத்தில் அவர் தான் வர்றாரு. பிலிப்பு என்பவர் அங்க சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்ததாக பார்க்கறது. ஆக்சுவலி இவர் வந்து ஒரு அப்போஸ்தலர் இல்ல, இவர் வந்து டீக்கன் ஆகிறாரு, சபையினுடைய டீக்கன். ஆனா இவங்களுக்கு சபையில நிறைய வேலை இருக்குது, ஆனாலும் கூட இவங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி இவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்ல போறாங்க. ஸ்தேவான் கூட இருந்தாரு ஒரு சபையினுடைய உதவிக்காரராக, அவரு கூட ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. அது நம்ம ஏழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த பிரசங்கம் தான் அவருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவாக அமைந்ததை நம்ம பார்க்கறோம். கல்லெறிஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு சபைக்குள்ள நடக்கிற வேலை இல்லாமல் ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷத்தை எடுத்துரைக்கிறது கூட ரொம்ப முக்கியமான வேலையாக அவங்க செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம படிக்கிறோம், பிலிப்பு கூட அங்க அந்த சமாரியா பட்டணத்துல போய் அங்குள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த பட்டணத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் சிமோன், மாய வித்தியக்காரனாக்கிறான். அவன் வந்து பண்ணக்கூடிய அந்த பிசாசனுடைய தலைமையின் கீழே அவன் செய்யக்கூடிய அநேக மந்திரங்கள் மற்றும் அநேக மாயாஜாலங்களுக்கெல்லாம் ஜனங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவனை விட ஒரு பெரிய தீர்க்கு தரிசி அல்லது பெரியவன் யாருமே இங்க இருக்க முடியாது என்கிற நம்பிக்கையில் அவங்க இருந்துட்டு இருக்கும் போது, அந்த பட்டணத்தில் பிலிப்பு போய் அவர் பிரச்சாரம் செய்யும் போது அநேகர் அவருடைய பிரச்சாரங்களை, அவருடைய பிரசங்கங்களை கேட்டு மற்றும் அவருடைய அவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து அநேகரை வந்து ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சீஷராக மாறிக்கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீமான் கூட ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்றான்னா, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுகிறதுக்காக அவன் வர்றான். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் வந்து சமாரியாவில் நல்ல முறையில் பிரசங்கம் போயிட்டு இருக்கும்போது, அப்போ அப்போஸ்தலர்களை ஜெருசலேமிலிருந்து வர வைக்கிறாங்க. அப்போ ஜெருசலேமிலிருந்து அப்போஸ்தலர்கள் வந்து, அதாவது பேதுருவும் யோவானையும் அவங்க அனுப்புறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம், அப்போஸ்தலர்களுக்கு விசேஷமான அதிகாரம் இருந்துச்சு. ஒருத்தர் மேல கை வச்சு ஜெபம் செஞ்சா அவங்களுக்கு பரிசுத்தாவினுடைய வரம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த ஒரு வரம் வந்து அவங்களுக்கு மாத்திரம்தான் இருந்துச்சு. அதனால அவர்கள் வந்து அவர்களுக்காக ஜெபம் செஞ்சு அவர்கள் மேல் கையை வச்சாங்க. அப்போ அநேக அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று, அப்ப இந்த மாய வித்தக்காரன் கூட அங்க வந்து அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறத பார்த்துட்டு தானும் அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக அவங்க கூட வந்து காசு கட்டி பரிசுத்தாவி கேட்கிறான். அப்போ அந்த மாதிரி பணம் கட்டி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்றது அது வாய்ப்பு இல்லை சொல்லி அவங்க திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சமாரியாவில் பெரிய அளவில் அவர்கள் ஊழியங்கள் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்த போது, இப்பதான் நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு நம்ம வரோம், 26 வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்க கர்த்தருடைய தூதர் என்ன சொல்றாரு, 8 அதிகாரம் 26.
பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்த தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான்.
அப்போ அங்க கர்த்தருடைய தூதர் வர்றாரு. இப்போ பிலிப்பு அவர் ரிட்டர்ன் வர்றாரு, ஜெருசலேமுக்கு போறாரு. போற வழியில தூதருடைய தூதர் அவருக்கு நோக்கி, நீ வந்து கொஞ்சம் வனாந்தர வழியாக காசா பட்டணம் வரைக்கும் நீ போக வேண்டியது இருக்குது என்று அங்க சொல்லும் போது 27 வசனம் நம்ம வாசிக்கிறோம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அவர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் படிச்சா நம்மளுக்கு கதை மாதிரி தெரியுது இல்லைங்களா. இப்ப சும்மா இருக்கிற நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எங்கெங்க போனாங்க, வந்தாங்க, எங்கெங்க பிரசங்கம் பண்ணாங்க, யாருக்கு பிரசங்கம் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு மனத்திற்கு பண்ணாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தெரியும். ஆனால் இந்த கதைகளுக்கு பின்னாடி தேவன் அநேக சத்தியங்கள் வச்சுக்கிறாருங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தேவன் அந்த மாதிரி கதை கேட்கறதுக்காக எழுதுனதில்ல, அல்லது வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்காக தேவன் தம்முடைய வசனங்கள் எழுதல. சபையானது சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக அது எழுதிக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக நம்ம போய் பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அதனால தான் வேத வாக்கியங்களை நீங்க சாதாரணமா வாசிக்கிற மாதிரி வாசிக்க வேண்டாம். அதாவது 6 வால்யூம்ல பிரதர் எழுதும் போது சொல்றாரு, வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது ரீடிங் அண்ட் ஸ்டடிங் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாசிக்கிறதுன்னு என்னன்னா சும்மா அப்படியே வாசித்துட்டு போறது, வாசித்துட்டு போனா விஷயங்களை என்னக்குறத அப்படியே தெரிஞ்சுக்கலாம் நேரடி. ஆனா ஸ்டடி பண்றதுன்றது வேற, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்மளுக்கு தேவன் வச்சிருக்கிற விஷயம் என்னன்னா ஸ்டடி பண்றது, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்றதுன்னு என்னன்னா அதனுக்கு அதுக்கு அந்த வசனங்களுக்குரிய தொடர் வசனங்களை பார்க்கணும், கம்பாரிசன் பண்ணணும், அதே போல அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய தேவன் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்து வச்சு அந்த வசனங்களுடைய உண்மையான வசனங்களுக்கு உள் மறைந்திருக்கிற சத்தியங்களை கண்டுபிடிச்சு அதை அது அதன்படி நடக்கிறது அல்லது அதன்படி பேசுறது, அதுதான் வந்து உண்மையான ஒரு ஸ்டடியாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வகையில இந்த பிலிப்புக்கு ஒரு உத்தரவு வருது, நீ அங்க போ என்று அவர் சொன்னவுடன் அவர் எழுந்து போகிறது நம்ம அங்க பார்க்கணும். அப்படிதான் படிக்கிறான். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்ப இந்த நேரத்தில் பிலிப்புக்கு இப்பதான் சமாரியா பட்டணத்தில் போயிட்டு அநேக ஊழியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அநேக ஊழியங்கள் செஞ்சுட்டு டிராவல் பண்ணி இன்னைக்கு நம்ம மாதிரி டிராவல் இல்லை, அன்னைக்கெல்லாம் ரொம்ப உடல் உழைப்பு தான். அப்போ உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி டைம்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கலாங்க போற நேரத்தில் இப்படி ஒரு உத்தரவு வரும்போது உடனடியாக அவங்க என்ன பண்றாருன்னா எழுந்து அங்கே போகிறத நம்ம பார்க்கறோம். இங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன புரியுது, அங்க பிலிப்புனுடைய நடவடிக்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா தேவனுடைய ஊழியங்கள் செய்யறதுக்கு தான் முதல் இடம் அங்க அவங்க கொடுத்துக்கிறாங்கன்னு. ஏன்னா நம்ம ஏன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம்னா ஆதிகால சபை மற்றும் கடைசி கால சபை ரெண்டு காலகட்ட சபை மேல் கர்த்தர் மிகுதியான அன்பு வச்சிருக்கிறாங்க. ஆதிகால சபையில அவர் நேரடியாகவே இருந்தார், மனுஷனாகவே இந்த உலகத்தில் இருந்தார். ஆனா கடைசி கால சபை அல்லது லபோதேக்கிய சபையின் காலத்தில் கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத வகையில ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் தெய்வீக சுபாவத்தில் இருந்து கொண்டு இந்த சபையை அவர் கண்காணித்துக் கொண்டு வராருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான விஷயம். ஏன்னா கர்த்தரோடு கூட சேர்ந்து வேலை செய்யறது என்பது அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆனா இந்த ஒரு ஆசீர்வாதம் இடைப்பட்ட காலங்களில் இருந்த சபைக்கு அது கிடைக்கல. ஆனாலும் கர்த்தர் சொன்னாங்க இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது என்ன, தேவன் அவங்களுக்கு தம்முடைய பரிசுத்தாவியை கொடுப்பதன் மூலம் அவர்களோடு அவர் இருந்து ஊழியம் செய்யற மாதிரி. ஆனா இப்ப அப்படி இல்லை, இப்ப அவர் தனிப்பட்ட முறையில் பர்சனலா இந்த கடைசி கால சபைக்கு அவர் உதவி செய்து கொண்டு வருகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரெண்டு சபை ஏக ஒற்றுமைகள் இருக்குது, ஆதிகால சபைக்கும் கடைசி கால சபைக்கும் ஏக ஒற்றுமைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம அநேக தலைப்புகள்ல நம்ம பார்த்துக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்க ஆதிகால சபையில கர்த்தருடைய அந்த ஜனங்கள் அவங்க செய்த அந்த வேலை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு கடைசி கால சபை கூட ஒரு நிழலும் அதாவது ஒரு நிறைய பாடங்கள் நம்மளுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப பிலிப்பினுடைய அந்த அந்த கட்டளைக்கு அவர் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார், உடனடியாக அவர் எழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம கூட முக்கியமா நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு தேவனுடைய ஊழியங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா, ஒருவேளை நம்ம எவ்வளவு டயர்டானாலும் அல்லது எவ்வளவு ஒருவேளை எவ்வளவு வேலைகள் செய்து சோர்வடைந்திருந்தாலும் கூட ஒருவேளை எக்ஸ்ட்ரா வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா அந்த வாய்ப்புகள் என்ன பண்ணக்கூடாது என்றால் தட்டி கழிக்க கூடாது. ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் இருக்கிறதுக்கு பழகக்கூடாது. அதுதான் இங்க நம்ம இங்க பிலிப்பு மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள மிகப்பெரிய ஒரு பாடம். அப்போ முதல் வேலை எதுனா தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தமான வேலைகள். ஒருவேளை தேவன் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் அதுதானே தவிர மற்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைகளில் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் நம்மளுடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தம் அல்லது வந்து நம்மளுடைய சொந்த வேலைகள் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எத்தனை முறை தேவனுடைய வேலைகளே இரண்டாம் பட்சமாக நம்ம வைத்திருக்கிறோம்ன்றதை நம்ம யோசித்து பார்த்தா அது நிறைய லிஸ்ட் வருது. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. முதலாவது நீங்க என்ன தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுனாக்கா தேவனுடைய சத்தியங்களுக்கு அடுத்த வேலை, ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆம் சகோதரர், இந்த கடைசி காலங்களில் அவருடைய சபையை பயன்படுத்தி தான் கர்த்தர் வேலை செய்கிறார். ஆதிகால சபைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் கடைசி கால சபைக்கும். ஆதிகால சபைக்கு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா அறுப்பு மிகுதி வேலையாட்கள் குறைவு. இன்றைக்கு வேலையாட்கள் அதிகமாயிட்டாங்களா? வேலையாட்கள் அதிகமாயிட்டாங்க, ஆனா அதே நேரத்தில் அறுப்பும் என்ன ஆயிட்டு எந்த அளவுக்கு இங்க ஆளுக்கு அதிகமாயிருக்கோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாயிட்டு அறுப்பு. அப்ப அதே வசன பகுதி இந்த காலத்துக்கும் அது பொருந்தி வருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனத்தொகை கம்பேர் பண்ணாக்கா இப்ப ஊழியர் செய்யக்கூடிய தேவனுடைய சத்தியங்களை எடுத்துருக்கிற ஆளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப ரொம்ப கம்மி ரேஷியோ பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகுது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வகையிலும் சோம்பேறித்தனமாகவோ அல்லது வந்து தட்டி கிழிக்கிற விதமாகவோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை வந்து எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கிழிக்காம உடனடியாக அட்டன் பண்ண வேண்டியது இங்க தேவனுடைய ஜனங்களுடைய கடமை என்ன நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வார்த்தையின் மூலம் நான் கண்டுபிடிக்கிறோம், உடனடியாக அவர் எழுந்து போனார் என்று. அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கணும், எவ்வளவு வாஞ்சி இருந்திருக்கணும், அதே போல தேவனுடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு இருந்திருக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே விதமான ஒரு ஆசீர்வாதம் கடைசி கால சபைக்கு கூட தேவன் கொடுக்கிறாரு. தம்முடைய பரிசுத்த ஆவி மற்றும் இன்னும் அநேக விதமான உபகரணங்கள், தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் பயன்படுத்திட்டு இந்த ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மிகவும் அருமையாக நாம் எடுத்து உரைக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய காந்தாகே என்பவர்களுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தார். அப்ப இந்த இடத்துல பிலிப்பு போய் சந்திக்க வேண்டிய நபர் யாரு, யாருக்கு போய் சத்தியம் சொல்லணும் அப்படின்னாக்கா அது எத்தியோப்பியன் ராஜஸ்திரியாகிய அந்த எத்தியோப்பியர் மந்திரியினுடைய பேர் அங்க கொடுக்கல, ஆனா அந்த ராணியினுடைய பேர் மாத்திரம் கொடுத்திருக்கிறார். கந்தாகே என்கிற அந்த கேண்டஸ் இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னாக்கா அந்த குயின் எத்தியோப்பியா, இது எங்க இருக்குதுனாக்கா நைல் நதியினுடைய ஓரப்பகுதியில் நைல் நதி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அந்த இடத்துல அந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த ராஜ்யம் பேர் வந்து மெரோ என்கிற அந்த ஒரு எம்பையரு. இதெல்லாம் நம்ம சரித்திரங்களை வாசிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுல அங்க அந்த காலத்தில் இருந்துக்கிறாங்க பாருங்க ராணிகள். அப்ப அந்த ராணிகளுடைய அந்த ராணியினுடைய எல்லா பொக்கிஷன்களுக்கும் தலைவர் அப்படின்னா பைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி தெரியுது. அப்ப அவருடைய எல்லா அதாவது கஜானாவுக்கு பொறுப்பு இந்த ஒரு மந்திரி கிட்ட தான் இருந்திருக்கு. இது நம்ம மந்திரி என்று நம்ம தமிழ்ல படிக்கிறோம், ஆனா இங்கிலீஷ்ல படிச்சாக்கா இந்த மந்திரி பத்தி எப்படி போட்டுக்குது, யுனக் அன்னகர். அப்ப அந்த காலத்தில் வந்து ராஜ்யங்கள் நடைபெறும் போது மிக முக்கியமான பதவிகள் இருக்கிறவங்க யார் வைப்பாங்கன்னா அன்னகர்களை வைப்பாங்க. அன்னகர்கள்னாக்கா இன்னைக்கு நம்ம பாக்குறோமே ஒரு குறைபாடு உள்ளவர்கள், உடல்ல ஒரு குறைபாடு, அவங்களுக்கு பேர் அலிகள் என்று நம்ம சொல்றோமே, அலிகளை வச்சாங்களா அப்படின்னாக்கா அலிகள் கிடையாது. அன்னகர்கள் என்றால் அவங்க வந்து அலிகள் வைக்கிறது இல்லை. ஏன்னா அலிகள் இப்ப நம்ம பாக்குறோம், அந்த அலிகள் நம்ம பாக்குறோம் அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் மற்றும் அவங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு சரியான முடிவோடு இருக்கிறாங்களா? அப்படி அவங்க முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு குறைபாடோடு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா மேஜர் குறைபாடு இருக்கிறாங்க. ஆண்பால் பெண் பால்ங்கிறது இல்லாம அந்த ஒரு குறைபாடு இருக்கிறவங்களை கொண்டு போய் ராஜ்யபாரம் நடத்துறதுக்கு பிஏவாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக அன்னகர் என்று ஏன் நம்ம ஏன் என்று வேதத்தில் கொடுத்துக்கோன்னா, சரித்திரபூர்வமாகவும் சரி அதே போல வேதத்தின் பிரகாரமும் சரி, இந்த மாதிரி நல்ல அறிவுள்ள ஆட்களை, நல்ல திறமை உள்ள நபர்களை மந்திரிகளாக மிகவும் பெரிய போஸ்ட்ல அவங்க கொண்டு போய் வைப்பாங்க ராஜாக்கள். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை அன்னவர்களாக மாத்திக்கலாம். இது நம்ம அந்த சரித்திரங்கள்லயோ வேதத்திலயோ நம்ம அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்களை வந்து இவங்க வந்து வேற எதுலயும் யோசிக்க கூடாது. இவங்க ஒன்லி டிபார்ட்மெண்ட் ஆக பான பாத்திரக்காரர்களாகவும் அதே போல ராஜதா பிரபுக்கள் மந்திரிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்ல ராஜாக்கு அடுத்தபடியா பிஏவா இருக்கிறவங்களெல்லாம் இப்படி பண்ணிடுவாங்க அவங்க. அப்போ அன்னகர்களாக மாத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எத்தியோப்பியர் கூட கண்டிப்பா ஒரு அன்னகராக இருந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த காலங்களில் செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இது ரொம்ப சுலபமான ஒரு வேலை, ஆபரேஷன்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்தில் இது ரொம்ப உயிரே போயிடும். அந்த மாதிரி அவங்க பண்ணுவானு அது ரொம்ப கடினமான ஒரு வேலை கூட. அப்ப அந்த வகையில் இந்த ராஜாக்கள் இந்த ஒரு மந்திரிகள் வந்து அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது, தவறுகள் செய்யாம பாத்துக்கிறதுக்காக வேணும் இப்படி பண்ணுவாங்க. அப்ப அந்த வகையில் இந்த எத்தியோப்பியா தேசத்தை அப்படின்னு சொல்லும் போது எத்தியோப்பியர் நாக்கவே அவங்க எந்த தேசத்துக்காரங்க நம்மளுக்கு புரியுது. எந்த தேசக்காரங்க? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தேசத்தில் தான் இருக்குது இல்லைங்களா? ஆப்பிரிக்கா தேசம் தான் எத்தியோப்பியா என்று நம்ம பார்க்கிறோம். எத்தியோப்பியானாக்க கண்டிப்பாகவே அவங்க நீக்ரோஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஆப்பிரிக்காவுக்கு போகணுங்கிறது அவருடைய திட்டமா இருக்கு. இது எப்ப நடந்திருக்கணும், எப்ப நடந்திருக்குது என்றால், முதல் புறஜாதி மனுஷன் யாரு? கொர்நேலியு. ஆனா கொர்நேலியை பத்தி 10 அதிகாரத்தில் இருக்குது. ஆனா இந்த மந்திரி பத்தி எங்க இருக்குது? 8 அதிகாரத்தில் இருக்குது. அப்ப நம்ம அதிகார வரிசையின் படி நம்ம பார்த்தோம்னா இவரு தான் முதல்ல வர்ற மாதிரி இருக்குது. ஆனா அதிகார வரிசையின் படி நம்ம பார்க்க முடியாது. சரித்திரபூர்வமாக நம்ம பார்க்கும்போது முதலாவது புறஜாதி மனுஷன் கொர்நேலியு. கொர்நேலியுக்கு பின்பு 3 வருஷம் கழிச்சு இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறத பத்தி நம்ம பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 வருடங்கள் கழித்து தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா இது வந்து 8 அதிகாரத்தில் வருது. ஆனா அது வந்து 9 அதிகாரத்தில் வருகிறத நம்ம புரிந்துக்கணும். ஆனா முதல் புறஜாதி மனுஷன் கொர்நேலியு, ஆனா முதல் புறஜாதி நீக்ரோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டாக்கா கண்டிப்பா அது யாராவது இருக்கணும். ஆமா, இந்த எத்தியோப்பிய மந்திரியை தான் அவர் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் ஆப்பிரிக்காவுக்கு சத்தியங்கள் போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. அந்த வகையில பார்க்கும்போது பிரசன்ட் டேட்ல எடுத்து பார்த்தாக்கா இன்றைக்கு தேவனுடைய சத்தியங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கிற தேசங்கள் எது அப்படின்னாக்கா இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா. இப்ப இந்தியாவில் கூட நிறைய வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்ப இந்தியாவுக்குள்ள வந்து நம்மளே நிறைய வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சு போச்சு. முந்தையெல்லாம் வெளி தேசங்கள்ல இருந்து வந்து ஊழியங்கள் செஞ்சுட்டு போனாங்க, அங்கிருந்து நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு போற அளவுக்கு தேவன் நம்மள என்ன பண்ணிக்கிறாரு, கிருபை செஞ்சுட்டு இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து அநேக நம்மளுடைய 53 லெசன்ஸ் எல்லாம் நிறைய தேசங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சகோதரர்கள் அனுப்புறாங்க. அப்ப இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப இந்திய தேசத்துல கூட தேவன் ரொம்ப பெரிய கிருபை வச்சு இந்த ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அது இங்க எடுத்துரைக்கப்படுகிறத பாக்குறோம். ஆதி காலத்துல அப்போஸ்தலர் தாமஸ் இங்க வந்தாரு, அதுக்கப்புறம் அநேகர் அதான் வில்லியம் கேரி போன்ற அநேகர் ஜனங்கள் இங்க இந்தியாவில் வந்து பெரும்பாலான இடங்கள்ல அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு போனாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு சத்தியம் இந்த தேசம் முழுவதும் பரவி அதுல குறிப்பாக அவருடைய சிறுமந்தை வகுப்பாருக்கு கூட போய் இந்த சத்தியம் சேர்ந்துக்குது. ஆனா ஆப்பிரிக்காவில் இன்றைக்கு அநேகர் வெளி தேசங்கள்லிருந்து போயிட்டு எக்கச்சக்கமா வேலை செய்யறாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கா தேசம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற தேசங்கள்ல ரொம்ப ஏழ்மையான நாடுகளாக இருக்குது. அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய எல்லா செய்திகளும் நம்மளுக்கு நியூஸ் லெட்டர்ல நம்ம பாக்குறோம். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு வீடு இல்ல, சரியான ஒரு பிரேயரால் இல்ல, அதே போல சரியான சாப்பாடு இல்ல, சரியான துணி இல்ல. ஆனாலும் கூட வந்து அவங்க தேவனுடைய சத்தியத்துக்காக அவங்க நிலைக்கிறாங்க, அதே போல உடன்படிக்கை செய்யறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் நம்ம ஆப்பிரிக்கா தேசங்கள்ல இருந்து போய்கொண்டு வருகிற சகோதரர்கள் இருந்து நம்மளுக்கு அநேக தகவல்கள் கொண்டு வராங்க. மற்றும் அநேக இமெயில்ஸ் மூலமாக அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் நடைபெற்று வருகிற நிறைய அறுவடை வேலைகளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஆதி காலத்துல தேவன் அங்க போய் விதைச்ச அந்த விதை, ஒருவேளை இந்த மனுஷன் கூட போயிருக்கலாம், இந்த மனுஷன் நிறைய வேலை செஞ்சிருக்கலாம், சத்தியத்தில கற்றுக்கொண்ட பின்பு கண்டிப்பா அவர் பெரிய ஆளா இருக்கிறதுனால ஆப்பிரிக்கா தேசத்துல அன்றைக்கு அவன் வந்து நிறைய வேலைகள் அன்னைக்கு அங்க போய் அவன் செய்திருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இவன் வந்து ஒரு நீக்ரோ தான்ங்கிறத பத்தி நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு எரேமியா 13:23 நம்ம பார்க்கலாம். எரேமியா 13:23
எத்தியோப்பியன் தன் தோளையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும்.
அப்போ அப்படி இருக்கும்போது எத்தியோப்பியன் என்ன பண்ண முடியாது, தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியாது. அப்படின்னா எந்த நிறம் அப்ப கண்டிப்பா இருக்கிறாங்க எத்தியோப்பியர்களுக்கு, அப்ப கருப்பு நிறம் தான் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பது அவங்க மாத்தவே முடியாது. அப்ப எத்தியோப்பியர்கள் கண்டிப்பா இவர் ஒரு நீக்குறவாகத்தான் இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த எத்தியோப்பிய மந்திரி எங்க வர்றாருன்னா ஜெருசலேமுக்கு வர்றாரு. ஜெருசலேமுக்கு எதுக்கு வர்றாரு? பணிந்து கொள்வதற்காக வருகிறார். அப்ப இந்த எப்படி எத்தியோப்பியர் ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துக்காரரு இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலின் தேவனை பணிந்து கொள்ள முடியும்? இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற நியாயப்பிரமாணம் என்ன என்றால், இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லயே அந்த மாதிரி அன்னகர்களாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சபைக்குள்ள அவங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று கட்டளை இருக்குது. அது நீ உபாகமம் 23:1 நம்ம வாசிக்கிறோம். மைக்கில்
விதையடிக்கப்பட்டவனும் கோசம் அறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது.
அப்படி இருக்கும்போது இந்த எத்தியோப்பியன் எப்படி இங்க ஆலயத்துக்கு ஜெருசலேமுக்கு வந்து பணிந்து கொள்வதற்கு வந்தான் என்று நம்ம பார்க்கும்போது அது கூட ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அதாவது இவன் எப்படி இங்க வர முடிஞ்சது என்று நம்ம பார்க்கும்போது, இந்த எத்தியோப்பியர் பணிந்து கொள்றதுக்கு வராருனாக்கா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே இந்த யூதர்களுடைய மதம் பற்றியும் யூதர்களுடைய பாரம்பரியங்கள் பற்றியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தெரியாம இருந்திருந்தா அவங்க பணிந்து கொள்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த காலங்களில் வந்து அநேக நாட்டு கலாச்சாரங்களை அந்த உயர் பதவிகளில் இருக்கிறவங்க கற்று தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப உதாரணமா சாலமோன் ராஜா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தேசத்திலிருந்து நம்ம வந்து இல்லைங்களா, தென் தேசத்து ராஜஸ்திரி நம்ம படிக்கிறோம்ல, அந்த அம்மா வருது ஷேபா நாட்டு ராஜஸ்திரி. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது அநேக வந்து அநேக தேசங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அதனுடைய திருவிழாக்கள், பண்டிகைகள் மற்றும் வழிபாடுகள், இந்த முறைகளை வந்து அவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இன்றைக்கு வந்து நம்மளுக்கு எல்லா காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல மற்ற நாடுகளுடைய எல்லா விதமான காரியங்களை பத்தி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அப்போ இவன் பணிந்து கொள்ள வந்திருக்கிறான்னா கண்டிப்பா யூதர்களுடைய மத வழிபாடுகள் மற்றும் அந்த நியாயப்பிரமாணம் மற்றும் அவருடைய பண்டிகைகள் சம்பந்தமாக அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கணும் மற்றும் அதில் அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும். அதனால தான் இங்க எருசலேமுக்கு அவர் வராரு என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு நம்ம கூட நம்ம படிக்கும்போது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது Chapter 56:3-4 வாசிக்கலாம்.
கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக, அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக.
அன்னகர் கூட என்ன பண்ண வேண்டியதில்லை, நான் பட்ட மரம் என்று சொல்ல வேண்டாம்.
என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது
என்னவென்றால், ஒரு அந்த நியாயப்பிரமாணத்தில் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவருடைய அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த அன்னகர்கள் ஓய்வு நேரங்களை ஆசரிக்கலாம், எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொள்ளலாம், என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்கள். இதெல்லாம் இந்த அன்னகர்கள் வந்து ஒரு நிலையில் நம்ம பார்க்கிறோம். என்ன கர்த்தர் இயேசு கூட அந்த அன்னகர்கள் பத்தி பேசியிருக்கிறார் இல்லைங்களா. அதாவது தாயின் வயிற்றிலிருந்து சில பேர் அப்படி இருக்கிறாங்க, மனிதர்களால் சில பேர் அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்புறம் பரலோக ராஜ்யத்தி நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி அந்த நிழல் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்னகர்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது சுத்தமா அவங்க ஆலயத்துக்குள்ளதான் வரக்கூடாதே தவிர மற்றபடி ஓய்வு நேரத்தை அனுசரிக்கிறதுக்கோ பண்டிகையில கலந்துக்கிறதுக்கோ விழாக்களில் கலந்து கொள்வதற்கு எந்த தடை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் இவர் என்ன பண்றாருன்னா ஜெருசலேமுக்கு அங்கே வருகிறார். ஏன்னா கண்டிப்பா யூதர்களுடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது மற்றும் கண்டிப்பானவைகள் என்பது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சு வந்திருக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கூட இருந்துக்குது. அன்னகர்கள் என்ன பண்ணலாம், விழாக்களுக்கு வரலாம் என்கிற அந்த ஒரு ஆப்ஷன் கூட அவர் தெரிஞ்சு வச்சுதான் அவர் ஜெருசலேமுக்கு வந்திருக்கிறார். அப்ப ஜெருசலேமுக்கு வரும்போது அந்த அந்த காலங்களில் அந்த பண்டிகையை எப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. இப்ப பஸ்கா பண்டிகை கூட அவங்க வந்து வருஷ வருஷம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு தேசத்தில் இருக்கிற எல்லாருமே எங்க வந்து சேர்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட சரித்திரங்களை நான் வாசிக்கிறோம், ஜோசப்பஸ் எழுதுறாரு 20 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் வருவாங்களாமா ஜெருசலேம்ல. இப்ப இன்னைக்கு இன்னைக்கு 20 லட்சம் பேர் தஞ்சாவூர் பட்டணத்துக்கு வந்தாங்கன்னா தங்குறதுக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியுங்களா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ரொம்ப சிரமம் இல்லைங்களா? மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப சிரமம். அப்ப திடீர்னு ஒரு 20 லட்சம் பேர் வந்து இறங்குனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது 3 நாள் 7 நாள் இருப்பாங்க, 7 நாள் 10 நாள் அப்படி எல்லாம் கூட இருப்பாங்க, 15 நாள் கூட இருப்பாங்க. அப்ப அவங்க தங்க வேண்டிய லாட்ஜ் இருக்கணும், ஹோட்டல்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து பணம் இருக்கணும். ஏன்னா அவங்க வெவ்வேறு மணி கொண்டு வருவாங்க, காசெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா காணிக்கை போடுறதுக்கு அதுக்கெல்லாம். அது இல்லாம இந்த காலம் மாதிரி பை தூக்கிட்டு போறது இல்ல, பணம் காசு வாங்க மாட்டாங்க, அதுக்கு பதில் ஆடு மாடுகள் ஓடிட்டு வரணும், அதுகளெல்லாம் நிக்க வைக்கிறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடங்கள் வேணும், பெரிய ரிஸ்க் இருக்குது. அப்போ அந்த பஸ்கா பண்டிகை அப்போ பரிசுத்தமாக ஆசிரிக்க வேண்டிய அந்த பஸ்கா பண்டிகை இந்த மாதிரி அநேக சூழ்நிலை பிரச்சனைகள்னால இஸ்ரேல் ஜனங்களால அதை என்ன பண்ண முடியலன்னா பயபக்தியாக கொண்டாட முடியல. அதை வந்து ஒரு பிசினஸா கொண்டு போயிட்டாங்க, திருவிழாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இப்ப எப்படி இங்க நம்ம நாடுகள்ல திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க, புத்தம் புது துணி போட்டுக்குவாங்க, காலையில் எழுந்து குளிச்சுக்குவாங்க, நீட்டா இருப்பாங்க, ஆனா உள்ளத்தில் எந்த மாற்றமே இருக்காது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க எங்க நடந்துட்டு சாயங்காலம் ஆனா குடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க, அவ்வளவுதான். அதான் பண்டிகை, வீட்டுல போய் கறி சாப்பிடு. அது மாதிரி கொண்டு போயிட்டாங்க பாரம்ப. அதனாலதான் இயேசு அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தர் என்ன பண்ண ரொம்ப கோபமாயிட்டு அதெல்லாம் அடிச்சு நொறுக்கினாரு பாத்தீங்களா. அது மாதிரி இந்த ஒரு பண்டிகைக்கு அவர் வந்துட்டு, ஆனா இவர் ரொம்ப ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் போல தெரியுது. இல்லைன்னா அவ்வளவு தூரம் என்ன பண்ண முடியாது, டிராவல் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எத்தியோப்பியா எங்க இருக்குது, ஜெருசலேம் எங்க இருக்குது, ரொம்ப கிலோமீட்டர் அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான், தன்னுடைய ரதத்தில் அவன் வந்திருக்கிறான். வந்து அவன் அநேக பண்டிகைகள் இருக்குது. இது எந்த பண்டிகை நம்மளுக்கு கொடுக்கப்படல, ஒருவேளை கூடார பண்டிகைகளா இருக்கலாம் அல்லது பஸ்கா பண்டிகையாக இருக்கலாம் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னா கூடார பண்டிகை ரொம்ப விசேஷமான பண்டிகை, அதே போல இந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப இருக்கிறதுலே விசேஷமான பண்டிகை. அப்ப ரெண்டு பண்டிகைகள் நடந்திருக்கணும். அந்த பண்டிகையில வந்துட்டு தேவனை தொழுது கொண்டு அவன் திரும்புறான். திரும்பும் போது ஊருக்கு திரும்பி போகும்போது தான் தன்னுடைய ரதத்தில் உட்கார்ந்து அவன் என்ன பண்றான்னா ஏசையா தீர்க்கு தரிசனுடைய ஆகமத்தை வாசிக்கிறார். அப்போ இது வாசிக்கும் போது இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம யோசிக்கலாம். அப்போ ஆவியானவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த 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 நிகழ்ச்சிகள் படிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்க்கணும். ஏச பைபிள் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம சாதாரணமா விஷயங்களே பார்க்க கூடாது. இப்ப இதை நம்ம பார்த்தனா அவரு என்ன பண்றாரு, ஊருக்கு திரும்பி போறாரு. ஊருக்கு திரும்பி போகிற ஒரு மந்திரி எப்படி போவார் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தனிப்பட்ட தனி ரதத்தில் வந்திருப்பாரா? கண்டிப்பா செக்யூரிட்டிஸ் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா செக்யூரிட்டிஸ் வந்திருப்பாங்க இந்த பக்கம், இந்த பக்கம் ஒருவேளை ஒரு சென்டர்ல பின்னாடி. இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனா என்ன பண்றாங்க, செக்யூரிட்டிஸ் போறாங்க பாத்தீங்களா, ஒரு 50 கார் பின்னாடி போகுது, முன்னாடி ஒரு போலீஸ் பெட்ரோல் எல்லாம் போறாங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியுது, அவங்கள நெருங்கவே முடியாது. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கன் வச்சு ஷூட் பண்றாங்க, அது ஒரு அவங்களுக்கு எகேன்ஸ்ட். ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை, அவங்க வந்து வீட்டில் குத்தி கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா ஜனங்கள் அந்த முக்கியமான ஆட்களை நெருங்க முடியாத படிக்கு இந்த ரதம் சென்டர்ல போயிருக்கணும், ரெண்டு பக்கம் செக்யூரிட்டி இருந்திருக்கணும், ரெண்டு ரதம் மூன்று ரதம் கூட போயிருக்கலாம். ஆனா ரோடு அந்த காலத்தில் ரோடு அவ்வளவு அகலம் இருந்துக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும், பின்னாடி கூட இருந்திருக்கணும். அப்ப இந்த மாதிரி டைம்ல அவன் வாசித்துட்டு போகக்கூடிய அந்த நிருபத்தை இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, இவர் சமாரிய பட்டணத்துக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அவர் ஜோனா போய் போட்டு கையில பைபிள் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா அப்ப பைபிள் இல்லையே, சும்மா போய் ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறவரு எப்படி திடீர்னு இவர் ஏசாய தீர்க்க தரிசனம் வாசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது அதை பத்தி நம்மளுக்கு தகவல்கள் இல்ல. ஆனா தேவனுடைய பரிசுத்த ஆவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கிரியை செஞ்சுக்கிறது மாத்திரம் நம்மளுக்கு தெளிவா புரிகிறத நம்ம பாக்குறோம். அப்போ தேவனுடைய பரிசுத்தாவின் ஒரு உந்துதல் அல்லது வந்து அவருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஆதிகால சபையின் மக்களுக்கு தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வரம் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு இருப்பதை காட்டிலும் அவங்களுக்கு அதிகமா தேவன் கொடுத்திருந்தார். ஏன்னா அந்த வரங்கள் வச்சுதான் அவங்க சத்தியம் சொல்ல முடிஞ்சு. ஆனா இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கையில் இருக்குது, முழு வடிவமாயிட்டு இருக்குது. அதனால எழுத்துப்பூர்வமா இருக்குது எல்லாமே, யாரும் ஒன்னும் சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்தி பேச முடியாது. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் இல்லாத நிலைமையில சில சைடு சப்போர்ட் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுது, இதெல்லாம் வச்சுதான் போயிட்டு ஜீசஸ் வந்து அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி துணிமா ரெண்டு துணி பையில போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கும்போது, அப்போ இந்த எத்தியோப்பிய மந்திரி கண்டிப்பா இந்த ஒரு ஏசாய ஆகமம் எப்படி வாங்கியிருப்பாரு, எப்படி அவர் கை கிடைச்சிருக்கு? இந்த மாதிரி நம்ம மாதிரி பைபிள் கிடைச்சு பைபிள் இருந்து ஏசாய தீர்க்க தரிசனம் எடுத்து படிச்சுட்டு போயிருப்பாரா? கண்டிப்பா அது வாய்ப்பு இல்ல. அந்த காலத்துல பேப்பர் கூட கிடையாது, தோல் சுருள்கள்ல இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து பார்ச்மெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம், ஒவ்வொரு பீசஸ் தான் இருக்கும். ஏசாயனா ஏசாய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு அதிகாரம் கடைக்கார வித்துட்டு இருப்பான், அதை வாங்கணும் போய் அந்த ஒரு பேஜ் மட்டும் தான் வாங்கிட்டு அவன் பாடி படிச்சுட்டு போவான், அதுதான் அவனுடைய பைபிள். ஆனா இன்னைக்கு நம்ம 66 புஸ்தகம் இருக்குது நம்மளுக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு பீஸ் தான் கிடைக்கும். அதிலே குறிப்பாக இவர் போன காலத்தில் எபிரேய மொழியில் இருந்த வேதகமும் கிரீக் மொழிக்கு மாத்திருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு அந்த காலத்தில் செஞ்சு கிமு 300களில், அப்போ அந்த அந்த மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு பகுதி கடைகளில் இன்னைக்கு கூட நம்ம மார்க்கெட் போனா தேவனுடைய வசனத்தை விற்கிறாங்க இல்லைங்களா, ஒரு வசனம் எழுதி ஒரு அட்டையை வித்துருவாங்க 50 ரூபா 20 ரூபா அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும், அங்க நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க ஆலயத்துக்கு பக்கத்துல, நிறைய ஸ்டால் கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல வந்து வேதம் இல்லாத யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வேத அவங்களுக்கு பிடிச்ச பகுதி ஆதியாகமா அந்த 5 ஆகமங்கள் இருக்குது, அது அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஏன்னா அது எல்லாருடைய வீடுகளிலே இருக்கணும், எல்லாருடைய நெத்தியில கட்டிடுவாங்க, குழந்தைகளுடைய நெத்தியில எல்லாம் சில விருத்தி சேதனங்களா பண்ணும்போது இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. அதே போல வீடுகளில் முழுசும் அந்த வசனங்கள் எழுதி வச்சிருப்பாங்க, இப்படி அவங்களுடைய கட்டளை இருக்குது. அதனால வேதம் இல்லாத ஜனங்கள் அந்த கடைகளில் வாங்கிட்டு போவாங்க. அந்த வகையில் இந்த எத்தியோப்பிய மந்திரி கண்டிப்பா ஹீப்ரூ தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எபிரேய பாஷை தெரியாது. ஆனா அந்த காலத்தில் கிரேக்க மொழி ரொம்ப பிரபலமான மொழியா இருந்துச்சு, அது உலக மொழியாக இருந்துச்சு, இங்கிலீஷ் மாதிரி. ஆனா ரோம சாம்ராஜ்யம் 600 வருஷங்களுக்கு மேல பண்ணாங்க, ஆனா லத்தீன் மொழி உலக மொழி ஆகல, உலக மொழி பண்ண முடியல, அது டெட் லாங்குவேஜா போயிடுச்சு. ஆனா கிரேக்க மொழி அப்படி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ்ல வந்து 50% மேல கிரேக்க மொழியிலிருந்து தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா அந்த நாட்கள்ல கிரேக்க மொழி தெரியாதவங்களே இருந்திருக்க மாட்டோம். இப்ப நம்மளே எடுத்துக்கலாம், இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க கூட சில இங்கிலீஷ் வார்த்தைகள் பயன்படுத்துறாங்களா இல்லைங்களா, பயன்படுத்துறாங்க. அதனுடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி உலக பொதுமொழியாக இருந்துச்சு கிரீக். அப்ப அந்த வகையில அந்த ஏசாய தீர்க்கதரிசனுடைய அகமத்தை அவங்க படிச்சுக்கிறாங்க. அப்போஸ்தலர்களுக்கு கூட அந்த கிரீக் மொழி கண்டிப்பா தெரியும், தாய்மொழி எபிரேய பாஷை, அப்புறம் கிரேக்க மொழி, அப்புறம் அந்த அந்த மேற்காசிய பகுதிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மொழி இருந்துச்சு அரமிக் பாஷை. அரமிக் பாஷை கண்டிப்பா தெரியும், கர்த்தர் கூட 3 பாஷைகள் தெரிஞ்சிருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அப்போ சீசர்ல கூட தெரிஞ்சிருக்கும். அப்ப பாரம்பரியத்தின்படி இந்த ஒவ்வொரு திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகள் முடிந்த பின்பு ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்தினுடைய முகப்பில் வந்து நின்று வாசல்ல வந்து நின்று வேதத்தை என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட்டு வாசிப்பாங்க. இன்னைக்கு மாதிரி மைக் இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சுலபம், ஆனா வந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணும், பயங்கரமா கத்தணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு அளவுக்கு தான் கேட்கும். இப்ப இந்த மைக்கே வச்சு பேசினா கூட எவ்வளவு தூரம் போகும், 1 கிலோமீட்டர் கூட போகாது, மீறி போனா ஒரு 1 ஃபர்லாங் வேணா சத்தம் போடலாம், அதுக்கு மேல போக முடியாது. ஆனா இவங்க அந்த அளவுக்கு சத்தமோடு சொல்லணும் ஜனங்களுக்கு. அப்ப வேதத்தை அவங்க வாசிப்பாங்க, ஜனங்க வந்து நின்று கேட்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு எழுதுபடி தெரியாது. அப்ப சத்தமோடு பேசும்போது இது ஒரு பாரம்பரியம். இந்த எத்தியோப்பியன் கூட இந்த பாரம்பரியத்தை அவன் கடைபிடிச்சிருக்கணும் கண்டிப்பா. ரதத்துல போகும்போது ஏன்னா மந்திரி கூட கண்டிப்பா நாலு பேர்த்த ஏத்திட்டு கதை பேசிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய லெவல் அவங்க கீப் பண்ணுவாங்க. ஏன்னா மந்திரினா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மாதிரி வைப்பாங்க, மற்றபடி தனிமையா தான் அவங்க எங்க போனாலும் வந்தாலும் இருப்பாங்க. இப்போ உதாரணம் ஆபீசர்லயே நம்ம எடுக்கலாம், ஆபீசர்னா எத்தனை பேர் போறாங்க, டிரைவர் இருப்பாரு பின்னாடி ஆபீசர் அவ்வளவுதான் இருப்பாங்க, மற்றவங்க யாரும் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜர். அது அந்த காலத்திலிருந்து அப்படிதான். அப்ப ரதத்தில் அவர் போகும்போது ரொம்ப சத்தமோடு இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறாரு ஏசாயனுடைய ஆகமோ, சத்தமோடு கிரீக்கில் வாசிட்டு போகும்போது அப்போ இவர் நம்மளை நிக்கிறாங்க நின்றுட்டு. ஆனா எப்படி காது கிடைச்சது நமக்கு தெரியாது, ஏன்னா ரதம் போகிற ஸ்பீடு எவ்வளவு இருக்கும், ரதம் கண்டிப்பா குறைந்தபட்சம் நம்ம ரொம்ப மினிமம் ஸ்பீடு போட கூட 20 கிலோமீட்டராவது போடலாம், ஏன்னா கண்டிப்பா ஒரு 6-7 குதிரைகள் வச்சு போகும். அது மந்திரிகள் என்று சொல்லும் போது அவனுக்கு ஜாஸ்தியா கூட வைக்கலாம், மேக்சிமம் ஸ்பீடு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க போவானு அந்த காலத்திலேயே. ஆனா இங்க நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் வேகம் வைப்போம், அப்ப 20 கிலோமீட்டர் வேகத்தில் போறவர் படிச்சுட்டு போறது இவருக்கு எப்படி புரியும். இப்ப கூட நம்ம அப்படி 5 கிலோமீட்டர் வேகத்தில் போறவங்க படிச்சுட்டு போறது கூட நம்மளால கேதர் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் எப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் புரியுது, ரெண்டு பேருக்கு மத்தியில தேவனுடைய வல்லமை கிரியை செய்து அது மாத்திரம் தான் நம்மளுக்கு தெளிவாக புரிகிறது. அப்ப அந்த வகையில் அந்த இயேசுய தீர்க்க தரிசன ஆகமம் அவர் வாசிக்கும் போது அவருக்கு என்ன என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாரம்பரியங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுனால இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மோசே காலத்திலிருந்து இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்ன, மேசியா, மேசியா பத்திய ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மேசியா வருவார் என்கிற அந்த வெறி அவங்களுக்கு அவங்கள்ட்ட போறதில்லை. இன்னைக்கு கூட ஜீசஸ் தான் அந்த மேசியான்னு சொன்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏத்துக்கிறதே கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெறியில அந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்கிறாங்க அந்த வாக்கு தத்துவத்தில். அப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை கூட யாரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எத்தியோப்பியரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். கண்டிப்பா ஒரு மேசியா இஸ்ரேலுக்குள்ள வரப்போறார் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஜனங்க வாழ்ந்துருக்கிறானுங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இயேசுய தீர்க்க தரிசி படிக்கும் போது அந்த மேசியா பத்தி தான் இருக்குது இந்த அதிகாரத்துல அப்படிங்கறது அவன் படிக்கிறான், ஏறத்தால படிக்கிறான். ஆனா படிக்கும் போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தாக்கா அவனுக்கு ஒன்னும் புரியுதுல்ல. என்ன படிக்கிறான், அந்த அதிகாரங்கள் படிக்கும்போது கரெக்டா 53 அதிகாரம் கையில வச்சிருக்கிறான். அதுல வந்து மேசியா பத்தின மகிமை கூட இருக்குது, அதே நேரத்தில் மேசியா பற்றிய அவர் புறக்கணிக்கப்பட்டவரும் மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் அடிக்கப்படும் ஆடு போலவும் மயிர் கத்தரிக்க கொண்டு போகப்படும் ஆடு போலவும் இப்படி ஒரு பக்கம் கேவலமா எழுதிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மகிமையானவராக எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது ரெண்டுமே படிக்கிறார் அவர். ஆனா ரெண்டுமே இது ஒரே விஷயத்தை பத்தி தான் எழுதிக்கிறதுன்றது, ஒரே ஆள் பத்தி எழுதிக்கிறதுன்றது மாத்திரம் புரியுது. அப்ப என்ன முகமெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். இப்ப நம்ம கூட சில விஷயங்கள் படிக்கும் போது தெரிஞ்சிச்சுன்னா நல்ல விஷயம் புரிஞ்சுன்னா எப்படி இருக்கும், நல்ல முகம் சந்தோஷமாகும். புரியலன்னு வச்சுக்கோங்க என்ன. அப்ப பிலிப்பு கண்டுபிடிக்கிறாரு கரெக்ட் டைமுக்கு வந்து நிக்கிறாரு, அவர் வாசிக்கிறதுக்கும் குழம்புறதுக்கும் நம்மளால அங்க நிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. ஏன்னா தேவன் அப்படிதான் செட் பண்ணுவாரு. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு சினிமா மாதிரி தான், ஏன்னா வந்து தேவன் நடத்துற விஷயங்கள் எல்லாம் அது அப்படிதான் இருக்கும், ஆனா யதார்த்தமா இருக்கும், ஆனா நடக்கிறது பார்த்தா சினிமா நடக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி கரெக்டா அவர் வந்து நிக்கிறாரு. உடனே நீ என்ன பண்ண அந்த ரதத்துடனே கூட சேர்ந்துக்கொள். அப்ப எப்படி போய் அங்க போறாரு, அப்போ அதே மாதிரி ரதத்துடனே போய் சேர்றாரு, எப்படி போறாரு 30 வசனத்தில் நம்ம படிக்கலாம்.
அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து,
ஓடி போய் சேரல, என்ன ரதம் போற ஸ்பீடு என்ன, ரெண்டு பக்கம் செக்யூரிட்டிக்கு வேற இருக்கிறானுங்க, பின்னாடி வேற செக்யூரிட்டி இருக்கிறாரு, இதையெல்லாம் இடைஞ்சலுக்குள்ள போய் ஓடி போய் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி அப்படியே நம்ம ஆளுக்கு எல்லாம் பஸ் பிடிக்கிறாங்களே ட்ரெயின் பஸ் எல்லாம் ஏறி ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி அந்த காலத்துலயே செஞ்சிருப்பாரா. இதெல்லாம் வந்து நம்மளால ஒன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போ இது என்ன விஷயம்னா ஓடி போய் சேர்ந்து என்ன நம்ம பார்க்கும் போது, இதே மாதிரி சில நிகழ்ச்சிகள் பழைய ஏற்பாடு கூட நம்ம பார்க்கறோம். குறிப்பா எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி அந்த கர்மேல் மலை மேல அந்த ஒரு அற்புதம் நிகழ்த்தின பின்பு ஆகாப் ராஜா ரதத்துல போறாரு, மழை இருட்டிட்டு வருது, எல்லாம் பயந்துட்டு ஓடுறானுங்க. ஆனா எலி என்ன பண்ணாரு, ரதத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஓட்டம், ஒலிம்பிக்ல கூட அப்படி ஓட முடியாது. ஆனா அந்த மாதிரி பிராக்டிஸும் இல்ல, ட்ரைனிங்கும் இல்ல, ஓடி டெய்லி ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணாரா அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட சொல்லலாம். ஒரு அவர் வனாந்தத்துல சாப்பாடுக்கே வழி இல்லாம கண்டது. அவர் என்ன பண்றாரு, ரதத்தை காட்டிலும் அப்படி அட்வான்ஸா போய் நிக்கிறார், போய் ராஜா சீக்கிரம் இறங்கி ஓடி வாயா அப்படிங்கிறார், மழை வந்துடும். அப்ப அந்த அளவுக்கு பாருங்க அந்த காலங்கள்ல. அப்ப இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமையில ஒரு மனிதனால் என்ன பண்ண முடியும், அவர் தேவன் எதிர்பார்க்கிற நோக்கம் நிறைவேற்ற முடியும். ஏன்னா பரிசுத்தாவி என்பது தேவனுடைய வல்லமை இல்லைங்களா. சிம்சானுடைய விஷயத்தில் கூட நம்ம பார்க்கறோம், கேட்டு கேட்டுலாம் புடுங்கி வீசுறது, அப்புறம் வந்து 1000 பேர்த்த சாக்கடிக்கிறது ஒரு எலும்பு வச்சு, இதெல்லாம் எப்படி தேவனுடைய ஆகி. அப்ப அந்த வகையில் இவர் அவ்வளவு ஸ்பீடா போயிருக்கிறாரு. அதே விதமாகத்தான் பிலிப்பு கூட போய் சேர்ந்துருக்கணும். இது பிலிப்புக்கே வந்து ஒரு அதிசயமா வந்துடும். ஏன்னா அவர் இதுவரைக்கும் அந்த மாதிரி அனுபவம் வாங்கவே கிடையாது. இந்த மாதிரி அவர் ஓடி போய் எங்க பஸ் ஏறோ ட்ரெயின் அந்த இல்ல ரதம் அந்த மாதிரி அனுபவமே கிடையாது. முன்ன பின்ன அவங்க பாவமாக தான் நடந்துட்டு போற பக்கம் சத்தியங்கள் சொல்லிட்டு ஏதாவது வீடுகள்ல சோறு கடைதான் சாப்பிட்டு அங்கங்க தங்கிட்டு ஊர்களில் சத்திரங்கள்ல அப்படி எங்க போறோம் எங்க வரோம் எங்க தங்குறோம் ஒன்றும் தெரியாது. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாகுது. அப்படியே தூக்கிட்டு போகுது அந்த ஓட்டம். எப்படின்னாக்கா ரதத்தை விட ஃபாஸ்டா போனதா போய் ஏற முடியும். ரதத்தை விட ஸ்லோவாவோ அல்லது ரதத்துக்கு சமமா ஓடினா கூட என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது. அதை விட ஸ்பீடா ஓடணும். அப்போ அந்த வகையில இந்த ஒரு ஸ்பீடு அவங்களுக்கு வரும்போது கண்டிப்பா பரவசப்பட்டிருப்பாங்க. எப்படி நான் தானா இல்ல வேற யாராவது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஆயிருப்பாங்க. ஓடி போயிட்டு அதுல கண்டிப்பா சைட்ல இருக்கிற செக்யூரிட்டி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருப்பான். ஸ்டாப் யார் நீ, ஒருவேளை மந்திரி கொலை பண்றதுக்கு இது வந்துக்கிறாரா, ஆபத்தானாலா என்ன ஏதுனா கண்டிப்பா செக்யூரிட்டிகளை ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க இல்லைங்களா. சும்மா வெறும் வெறும் கை வீசி போனா கூட அவங்க வந்து ஜாக்கிரதையா பார்ப்பாங்க. உடனடியா பிலிப்பு தடுத்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் வண்டிகள் கூட கொஞ்சம் ஸ்லோவாயிட்டு இருக்கும். அப்போ அந்த டைம்ல பிலிப்பு அந்த சைட்ல இருக்கிற செக்யூரிட்டி சொல்லிப்பாரு, உங்க தலைவர் பாரு மூஞ்சி பாரு அங்க வந்து ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறாரு, அந்த குழப்பத்தை வந்து நான் சரி பண்றேன், கொஞ்சம் தகவல் அங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். கண்டிப்பா அந்த தகவல் அவருக்கு எப்படியா அவங்க பாஸ் பண்ணிருக்கணும். அப்போ ரதத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கணும். அந்த டைம்ல இவரு ரதத்துக்கிட்ட போய்க்கிறாரு. அப்போ ஏசையா தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசன ஆகமத்தை அவர் வாசிக்கிறதே அவர் கேட்கிறாரு. அப்போ என்ன கேட்டாரு, பிலிப்பு கேட்கிறாரு பாருங்க கேள்வி, 30 வசனம் படிங்க.
அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார்.
உங்களுக்கு தெரியுமா, நீங்க வாசிக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா, ஆனா முகத்திலிருந்தே தெரியுது தெரியாதுன்னு. ஏன்னா முகமே குழம்பி போயிருக்குது. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அவ்வளவு கூட்டத்துல 20 லட்சம் பேர் வந்துட்டு போறானுங்க பண்டிகைக்கு. அந்த கூட்டத்தோட கூட்டமாக உள்ள போய் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு தோல் சுருள் வாங்கிட்டு வந்து ஏதோ படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா படிச்சு குழம்புறதுக்கு வழியா போச்சே, அதுக்கு சும்மாவது நம்ம ஊர்லயே இருந்திருக்கலாமே அப்படின்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம். அப்போ ரொம்ப அதிகமா குழப்பத்தில் இருக்கும் போது அங்க பிலிப்பு பக்கத்துல தான் போய் இப்ப ரொம்ப க்ளோஸ் அப் ஆகிட்டிருக்கிறான். ரொம்ப க்ளோஸ் அப் ஆயிட்டு பண்ணி நின்னாச்சு. இப்போ ரொம்ப பக்கத்துல வந்து குறுக்கடுறாரு, ஸ்டாப்புங்கிறாரு. அப்ப யாரும் இருந்தாலும் பார்த்தா பணக்கார மாதிரி இல்ல, மந்திரி மாதிரி ஒன்றும் இல்ல, எங்கேயோ ஒரு ஏதோ காசு கீசு கேட்கிறாரா செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட அந்த மந்திரி என்ன பண்றான், உடனே இவர் பேச்சு ஆரம்பிக்கிறாரு, இது நீ வாசிக்கிறிய அதனுடைய விஷயம் புரிஞ்சா அப்படி கேட்கும் போது அப்பதான் அவர் சொல்றாரு. 31 நம்ம வாசிக்கலாம்.
அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்.
இதுதான் நம்முடைய சப்ஜெக்டினுடைய தலைப்பும் கூட, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும். இங்கதான் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பிலிப்பு இருக்கிறாரு ஒரு கேரக்டர், மந்திரி இருக்கிறாரு ஒரு கேரக்டர், ரெண்டு கேரக்டர் தேவன் காமிக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு கேரக்டர் ரெண்டு பாத்திரங்கள்ல சபை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன நம்ம இன்னைக்கு பெரிய, அதனால உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன், நான் பெரிய பெரிய ஆராய்ச்சி பாடங்கள் இங்க கொண்டு வரல. இது நம்மளுடைய ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்டடி இப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டிப்பா சில கேரக்டர்ஸ் வந்து தேவனுடைய ஊழியம் செய்யறவங்களுக்கும் சரி அதை கேட்கறவங்களுக்கும் சரி சில கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டர்ஸ் இல்லாமல் தேவனுடைய ஊழியம் செய்யவும் முடியாது. அப்படி அந்த ஊழியங்களை செஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதே போல கேட்கிறவர்களுக்கு கூட சில குவாலிட்டிஸ் வேணும். அது இல்லைன்னா அது அது கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில இங்க நம்ம பார்க்கிறோம் பிலிப்பு ஒரு கேரக்டர். அந்த பிலிப்பினுடைய விஷயங்கள் பார்க்கும் போது தேவனுடைய ஊழியங்கள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர் என்ன பண்ணிட்டார், அதை பயன்படுத்தினாரு, அதை புறப்பட்டாரு. அவருடைய உடல் பலவீனம், சோர்வு, அவருடைய சொந்த வேலை, மற்றபடி குடும்பம் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். இன்னும் சபையில கூட அவருக்கு நிறைய வேலைகள் இருந்திருக்கும், ஏன்னா டீக்கனாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதை எல்லாம் விட்டுட்டு உடனடியாக அவர் தேர்ந்தெடுத்த வேலை என்ன, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை அவர் கையில் எடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட சகோதர சகோதரி நம்மளுக்கு தேவன் அநேக வாய்ப்புகள் கொடுத்துக்கிறாரு. உடன்படிக்கை செஞ்சு அநேக வருஷங்கள் இருக்குது, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோமா, உடன்படிக்கை கரெக்டா நிறைவேற்றி இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம அனுதினமும் நம்ம காலையில் இருந்துச்சா நம்மளுடைய ஜபத்தில் தேவனிடத்தில் மன்றாடி கேட்க வேண்டிய ஒரு விண்ணப்பம் என்னன்னா, தேவன் இன்றைக்கு என்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு நீங்க கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு சின்ன வாய்ப்புனா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு மிஷின் லைஃப் போயிட்டு இருக்கு, எல்லாரும் இப்ப மனிதர்கள் வந்து மிஷின் மாதிரி மாறிட்டு இருக்கிறாங்க, மிஷின்களுக்காவது லீவ் கொடுக்குறாங்க ஆனா மனுஷனுக்கு லீவு தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற காலையில 7-8 மணிக்கு வேலைக்கு போனா சாயங்காலம் 8 மணிக்கு தான் சில பேர் வீட்டுக்கு வராங்க. வந்து அவ்வளவு டயர்ட்ல வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான் தூங்குறதுக்கு தான் நேரம் சரியாது, திருப்பி காலை 7 மணிக்கு வந்து போகணும். இப்படிதான் வாரம் எல்லாம் போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப எப்படி உடன்படிக்கை நிறைவேற்றுறது, எப்ப நிறைவேற்றுறது, எப்ப தகுதி ஆகுறது, எப்போ கர்த்தரோட போய் சேர்றது, பெரிய கேள்வி இப்படி நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது தேவனிடத்துல நாம் டெய்லி ஜபிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் கேட்டு ஜபிக்கணும். அன்னைக்கு பாருங்க ஆதி காலத்தில் எப்படி வாய்ப்புகள் கொடுத்துக்கிறாரு பாருங்க தேவன் அவங்களுக்கு. ஏன்னா தேவன் நேரடியாக வந்து என்ன பண்ண மாட்டாரு, கண்டிப்பா பேசுறதுக்கோ பிரசங்கம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது தம்முடைய ஜனங்கள் மூலமாக. அப்ப நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை சாதாரணமான உடன்படிக்கை இல்ல, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்மளுடைய உடன்படிக்கை அது ஒரு பரிசுத்தமான உடன்படிக்கை மற்றும் ரகசியமான உடன்படிக்கை. அநேகருக்கு இதை பத்தியே தெரியாது, இன்னும் உடன்படிக்கை எடுத்த அநேகருக்கு இதை பத்தி தெரியாது. சில குடும்பங்களை நாம் பார்க்கிறோம், ஒருத்தர் ஹஸ்பண்ட் வைஃப் ஞானம் எடுத்திருப்பாங்க, உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க, ஆனா விடமாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எங்காவது கிளம்புனா கூட தடை பண்ணுவாங்க, அல்லது ஏதாவதுனாக்கா அதுக்கு தடை பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படி இல்லை. அப்போ அப்படி அதற்காக நம்ம செய்யல இந்த உடன்படிக்கை. அப்ப எந்த நேரமும் தயார் நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறாரு. அந்த மாதிரியான உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதான் ஒரு போர் சேவகர்கள் போல, எப்படி சோல்ஜர்ஸ் அவங்க ஒருவேளை லீவ்ல வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு மிலிட்டரியிலிருந்து ஒரு டெலிகிராம் வரும், ஸ்டார்ட் இம்மிடியட்லி அப்படின்னு வரும். அவர் அப்பதான் கல்யாணம் பண்ணிருப்பாரு, ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காகாது, அப்படியே டாடா வைபே சொல்லிட்டு போக வேண்டியது போறானுல்ல இல்லைங்களா. இதுதான் அவங்களுடைய அந்த அந்த ராணுவத்தில் இருக்கு. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க, போர் சேவர்கள் போல இருங்க, தீங்கு அனுபவிக்கணும். அப்போ தேவனுடைய சத்தியங்களை சொல்றதுக்கு எப்போதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த பிலிப்பு பார்க்கறதுக்கு எப்படி தோண்டி இருப்பார், ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி தெரிஞ்சிருப்பாரா, ரொம்ப அப்பதான் அடிப்பட்ட சபை. அந்த டைம்ல தான் ரோம சாம்ராஜ்யம் கடுமையாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறதுக்கு ஆரம்பிக்குது வேற. ஏன்னா ஒரு புது மதம் தோன்றுது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவ அடிச்சு கொலை பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்துக்கு பின்னடிக்கிறவங்களை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி தேடுதல் நடந்திருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவர்கள் ரொம்ப வாஞ்சியாக தேவனுடைய ஊழியங்களை செய்யறதுக்கு அவங்க துணிஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த துணிவு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த விதமான கட்டளைகள் இல்லை, இயேசு பிரசங்க கூடாதுன்னு கட்டளை இருக்கா, பைபிள் படிக்க கூடாது கட்டளை இருக்குதா, கேட்கக்கூடாது கட்டளை இருக்குதா, ஞானசனம் எடுக்கக்கூடாது கட்டளை இருக்குதா, அவ்வளவு பெரிய ஹோட்டலை கட்டி வச்சு நம்மளுக்கு ஞானசனம் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்குறான். அவன் யாருன்னா கிறிஸ்டின் இல்லை, அவன் வேற யாரோ ஒருத்தன், வெறும் ஒரு 500-600 வாங்கிட்டு நம்மளுக்கு கூடுறான். அப்படிப்பட்ட வசதியான காலத்தில் இருக்கிறோம். நம்ம எவ்வளவு ஸ்பீடு காமிக்கணும், எவ்வளவு வாஞ்சை வைராக்கியம் இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும் நம்ம பார்க்கணும். அப்போ ஆதிகால சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் செய்த ஊழியம் நம்ம கம்பாரிசன் கொடுத்தோம்னா நம்மளுடைய ஊழியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது, ரொம்ப சின்னது. பெரிய அளவில் நம்ம பாராட்டவோ நம்மளை போற்றிக்கிறதுக்கோ புகழ்ந்துக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்கள் மூலம் இந்த முழு உலகத்துக்குமே இன்னைக்கு நம்மளுக்கு வரைக்கும் சத்தியம் வந்து ரீச் ஆயிருக்குன்னா காரணம் யாரு, சீஷர்கள், சீஷர்களுடைய ஊழியங்கள். தேவன் அவங்களுக்கு பின்னாடி இருந்தார், ஆனா அவங்களுடைய ஊழியங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்கிட்ட பாக்குறோம். அதுதான் இந்த ஒரு வசன பகுதியில அந்த பிலிப்பு அவர் எல்டர் கூட கிடையாது, ஒரு ஒரு உதவிக்காரர். யோசித்து பாருங்க, ஒரு உதவிக்காரர் இவ்வளவு ஊழியர் செஞ்சிருக்காருனா அவ சபையினுடைய மூப்பர்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்க. மூப்பர்கள் எந்த வகையில் இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஞானவான்களாக இருந்திருப்பாங்க. அப்போஸ்தல் பவுல், அதே போல அப்போஸ்தல் யோவான், இவங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்களாம் கண்காணிகளாக அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய வேலைகள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆம் சகோதரன், தேவன் நம்ம கிட்ட அப்படிப்பட்ட வேலைகள் எதிர்பார்க்கறது இல்ல. நம்மளுடைய சக்திக்கு தகுந்தாற் போல வேலைக்கு போங்க, குடும்பங்களை பாருங்க, உங்களுடைய வயிற்று பிழப்பு கூட பாருங்க, நல்லது கெட்டதுக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இருக்கக்கூடிய நேரத்தில், கிடைக்கக்கூடிய மிச்ச நேரத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரங்களை நீங்க பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நம்ம கிட்ட கொஞ்சத்தான் கேட்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது ஊமையில கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் தானந்து கூட எவ்வளவு கொடுத்தாரு, 15, 10, 5 அப்படி கொடுத்தாரா? 5, 2, 1 ரொம்ப, 5 ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் 5 கணக்கு இருக்கா? 5 பரவாயில்ல சார் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் போறோம். கண்டக்டரே சில்லறை இல்லைன்னா கூட பரவாயில்ல சார் அப்படின்னு போறோம். மதிப்பே கிடையாது, வெறும் 5, 2, 1 அவ்வளவுதான். ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைச்சல் கேட்கிறாரு. இதுக்கு வந்து ஆசீர்வாதம் என்ன? அது கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். சரி, அப்போ பேசுறவர்கள் விஷயத்துல இப்படி இருக்கும்போது கேட்கிறவர் விஷயத்துக்கு நம்ம வரலாம். எத்தியோப்பியருடைய விஷயம் பார்த்தோம்னா, அப்போ பேசுகிறவர் பத்தி முதல்ல இன்னொரு பாயிண்ட் கூட நான் உங்களுக்கு சொல்லணும். பிலிப்பினுடைய விஷயம் மற்றும் அப்போஸ்தலருடைய விஷயம் எல்லாருக்கும் பார்த்தோம்னா, அவர்கள் பெரிய பெரிய பரிபாலிகள் கிடையாது மற்றும் வசதிக்காரர்கள் கிடையாது. அதே போல ஜனங்கள் மத்தியில செல்வாக்குள்ளவர்களும் கிடையாது, ரொம்ப எளிமையானவர்கள், மீனவர்கள் மற்றும் சாதாரண சாமானிய ஜனங்கள். அந்த தாழ்மை என்கிற அந்த குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. உதாரணமா பிலிப்பு பத்தியெல்லாம் நம்ம சரித்திரங்களை வாசிக்கும் போது ரொம்ப தாழ்மையான குணம் உடையது. அது ரொம்ப ஆச்சரியமாக்குது. அவரை பத்தி செக்குலர் ஹிஸ்டரியில நம்ம படிக்கிறோம், மற்றும் ஜோசப்பஸ்னுடைய ஹிஸ்டரிஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த உதவிக்காரர்கள் பத்தியெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்களுடைய மற்ற சில அப்போஸ்தலருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் தான் நம்மளுக்கு தெரியுது. சில அப்போஸ்தலருடைய வாழ்க்கை நம்மளுக்கு தெரியுது இல்ல. அதை பத்தி நம்ம சரித்திரங்களை போய் பார்த்தோம்னா அவங்க எங்கெங்க போனாங்க, என்னென்ன அனுபவங்கள் வாங்கினாங்க, எந்தெந்த தேசங்களுக்கு போனாங்க என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில இந்த பிலிப்பு கூட ரொம்ப ரொம்ப தாழ்மையான ஒரு குணமுடையவரும். அப்ப அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஊழியங்கள் செய்யறவர்கள் கூட கண்டிப்பா அவங்களுக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா தாழ்மை என்கிற குணம். தாழ்மையில தான் செய்யணும் தேவனுடைய ஊழியம். பகட்டில ஆடம்பரத்தில் மற்றும் பெருமையில மேட்டி மேல தேவனுடைய ஊழியங்கள் அது வாய்ப்பு. அந்த மாதிரி செஞ்சாக்கா தேவன் அதை ஏற்றுக்கொள்றதும் இல்ல, அது கொஞ்ச நாள் இல்லாமல் போய்விடும். அதனால எந்த அளவுக்கு தாழ்மையில அன்புல தேவனுடைய ஊழியங்கள் செய்யறோமோ தேவன் அந்த அளவுக்கு வாய்ப்புகளை நம்மளுக்கு அதிகரித்து கொடுப்பார். இல்லைன்னாக்கா இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது. அப்ப இது பேசுகிறவர்கள் சைடு இருக்குது. இப்ப கேட்கறவங்க சைடுல என்ன, எத்தனை பேர்கிட்ட அவர் போய் கேட்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர், பிலிப் மாதிரி ஏழையா சாதாரணா? அவர் மந்திரி, ராஜா குயினுடைய ஒரு பர்சனல் மாதிரி, அவரு பிஏ மாதிரி இருக்கிறாரு. எல்லா பொக்கிஷங்களுக்கும் அவரு தான் இன்சார்ஜ், பெரிய மந்திரி. அவர்கிட்ட இவர் போய் கேட்கிறாரு, நீங்க படிக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிருக்கலாம், யார் மேன் நீ, பார்த்தா ஏதோ பையத்துக்கு தோலை போட்டு வந்துட்டு இருக்க, நீ எங்க நீ எங்கிட்ட எப்படி வந்த உள்ள, செக்யூரிட்டி கூட கூட மிரட்டிருக்கலாம், யார் எங்கால எங்கிட்டது அப்படி கூட மிரட்டிருக்கலாம் இல்லைங்களா. அவருக்கு தாராளமா செய்யலாம். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய உயர் பதவியில அந்தஸ்தில் இருந்தாலும் கூட அவர் அங்க காமிக்கிற ஒரு குவாலிட்டி, அவர் சொல்றாரு, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, பின்பு பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவரை வேண்டிக் கொண்டாரம். என்ன குவாலிட்டி பாருங்க, யாரோ ஒரு புறஜாதி ஆப்பிரிக்கன், ஒரு நீக்ரோ. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு தாழ்மை இருந்துச்சா? அப்ப பேசுறவங்களுக்கும் இருக்கணும், அதே டைம்ல கேட்கறவங்களுக்கு. நம்ம கர்த்தர் என்ன சொன்னாங்க, பெரிய டீச்சர் இல்லைங்களா கர்த்தர் வந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருடைய வார்த்தைகள் தான் பிரசங்கம் ஆயிட்டு சீஷர்கள் மூலமாக. அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தர் வார்த்தை சொன்னாரு, நான் மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ளவனா இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஜனங்கள் என்ன பிரமித்தார்கள். அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் கேட்டு என்ன பண்ணாங்க, பிரமித்தார்கள். அவங்களுடைய செயல் எப்படி, எதை வச்சு, பகட்டு ஆடம்பரம் காமிச்சாங்களா, ரொம்ப தாழ்மையில எளிமையில. அப்போ சிலர் யோவானும் பேதரும் ஆலயத்துக்கு போகும்போது அங்க நடக்க முடியாதவர் இருக்கிறாரு, அநேக வருஷங்களாக காசு கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நீ கொடுத்தா பரவாயில்லையா, எங்க பாக்கெட்லயே ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் எனக்கு எங்களுக்கு செய்ய முடியும், இயேசு நாமத்தில் நான் என்ன பண்ண முடியும், உன்னைய நடக்க வைக்க முடியும். எவ்வளவு தலைமையில பேசிக்கிறாங்க, எவ்வளவு உதவி செய்யற, எவ்வளவு பெரிய மனசு இருந்திருக்குது. காசு பண்ண முக்கியம் இல்ல, பட் அந்த மனசு ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில தான் இங்க நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்கள் அவ்வளவு தாழ்மையில அவங்க இருந்துக்கிறாங்க. நம்முடைய முன்னுதாரணம், நம்முடைய முன்னோடி, நம்முடைய குரு போதகர், நம்முடைய கர்த்தராக இயேசு, அவர் எவ்வளவு பெரியவர், பரலோகத்தில் அவர் எவ்வளவு மகிமையானவர், எப்படி இருந்தார். ஆனால் அவர் என்ன எடுக்கிறார், இந்த உலகத்தில் எவ்வளவு கீழான நிலைமைக்கு அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் தன்னை. அப்போ தாழ்மையான முறையில், ஏழ்மையான முறையில், எளிமையான முறையில பெரிய விஷயத்தை, பரலோகத்தின் விஷயங்களை அவர் ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். எப்படியாவது ஜனங்க புரியணும் இந்த விஷயத்த. அப்படி இருக்கும்போது அவருடைய சீஷர்களும் அதே மாதிரி வேலை செஞ்சாங்க. அப்போ இங்க எத்தியோப்ப மந்திரி கேட்கிறவர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் சொல்லா எனக்கு எப்படி தெரியும், நான் மந்திரியா இருக்கலாம், நான் படிச்சவனா இருக்கலாம், நிறைய பணம் வச்சிருக்கலாம், எனக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்கலாம், ஆனா இத படிச்சா எனக்கு ஒண்ணுமே ஏறவானே. யாராவது சொன்னாதான் எனக்கு புரியும், இப்ப எப்படி புரியும். அதனால நீங்க விளக்குறீங்களா, வாங்க வந்து ஏறி உட்காருங்க. தனக்கு ஈக்குவல் என்ன பண்றாரு, அந்த ரதத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிறது நீங்க பாருங்க. அப்ப கேட்கிறவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவரா இருந்திருந்தா பிலிப்பு கூப்பிட்டு அவர் சப்ஜெக்ட் கேட்டிருப்பார். இன்னைக்கு நம்ம ஜெனரலா இந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க முடியுதுல்ல, ஜனங்கள் மத்தியில, உலக ஜனங்கள் மத்தியில சரி, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் கூட பாக்கிறோம். நிறைய பேர் நம்ம பாக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, அது மட்டும் இல்ல குற்றமா கூட நம்ம சொல்றது இல்ல. பட் ஒரு ஆலோசனையாக நம்ம வைக்கலாம், எனக்கும் சேர்த்துதான், பேசுறவங்களுக்கும் சேர்த்துதான். நீங்க நிறைய பேருக்கு பேசுறதுக்கு தான் விருப்பம், கேட்கறது விருப்பம் இல்ல. சில பேர் மைக்க புடிச்சாங்கன்னா ஆஃப் பண்ணவே மாட்டாங்க, மைக்க வந்து சாப்பிட்டே போடுவாங்க கொஞ்சம். அந்த அளவுக்கு பேசுறதுக்கு தான் அவள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தான் பெரும்பான்மையான ஜனங்கள் அவங்க பண்றாங்க. தாங்கள் அதுக்கு தகுதியா இல்லையா அதை பத்தியெல்லாம் இல்ல, யாராவது ஒரு ஆலோசனை கேட்டா அது சரியான நபரிடத்துல அவங்க கை காமிக்கிறது. அந்த மாதிரி பண்ண, ஒருவேளை சபைகளுக்குள்ள கூட அப்படித்தான், சபைகளுக்குள்ள கூட நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கணும். கண்டிப்பா சில விஷயங்களுக்கு ஆலோசனை தெரியல, ஒருவேளை அது பர்சனலா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய விஷயங்களா இருக்கலாம். அப்ப சில சில விஷயங்களுக்கு ஆலோசனைகள் தேவை. என்ன சொல்லும் போது ஒருவேளை சரியான ஆலோசனை தெரிஞ்சிருந்தா சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லலாம், அதுல எந்த விதமான தப்பு இல்லை. ஆனா ஒருவேளை தெரியலன்னு வச்சுக்கோங்க, தான் சொல்ல போகிற கருத்துல சரியான உறுதி அவருக்கு இல்ல அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணும், கண்டிப்பா பொறுப்புல இருக்க, பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் அல்லது வந்து அனுபவமிக்க சகோதரர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், அவங்க மூப்பரா இருக்கலாம், மூப்பர் இல்லாம கூட இருக்கலாம், அவங்களை கை காமிச்சுட்டாக்கா பிரச்சனையே இல்லை. ஆனால் நிறைய குழப்பங்களுக்கு காரணம், நம்ம சபைகளுக்கு கூட வர்றதுக்கு காரணம் என்னங்க, எல்லாரும் அந்த அத்தாரிட்டி எடுக்கிறதுனால தான். நிறைய பேர் அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு யாராவது ஒருத்தர், அதுவும் நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கிட்ட ஆலோசனை கேட்டா பார்த்தாது, ஒரே விஷயத்தை ஒன்பது பேர் கிட்ட கேட்கறது. அப்போ ஒரு விஷயத்தை ஒன்பது பேர் ஒரே பார்வையில பார்ப்பாங்களா, கண்டிப்பா ஒன்பது பார்வையில பார்ப்பாங்க. அப்ப ஒன்பது பார்வை சொல்லும் போது கேட்கிறவர் என்ன ஆயிடுவாரு, அவர் நம்ம வெற்றிய பேர் மாதிரி ஆயிடுவார். அப்புறம் அவருக்கு எப்படி புரியும், அப்புறம் அவருக்கு எப்படி தெளிவு பண்றது. ஒன்ஸ் குழம்பிட்டாருனா அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையுமே சகோதரன் நினைக்கிறாரு, எல்லாருடைய கருத்தையும் மதிக்கிறாரு. அப்ப யாருடைய கருத்தை எடுப்பார். அப்ப தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தி கொடுத்துக்கிறாரு, அந்த பரிசு தாவி கொடுத்துக்கிறாரு, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அது எப்படி பிரயோகப்படுத்துறது. அப்போ தேவனுடைய ஆவியை பயன்படுத்துறது கூட சரியான அறிவுல அதை நம்ம பயன்படுத்த வேண்டும், அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க என் பக்கத்துல. அப்போ அவர் அந்த சரியான நேரம், சரியான ஆளு, கேட்கறதுக்கு கூட ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு அதை நீங்க பாருங்க. அது ஏசையா தீர்க்கதரிசி சொல்லும் போது 61:1 ஏசையா 61:1
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்.
போதும், யாருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு எப்படி சொல்ற சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன என்ன சொல்லணும்? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு கர்த்தர் என்னை அபிஷேகம், கர்த்தராக இயேசு பற்றி தீர்க்க தரிசனம். சிறுமைப்பட்டவர்கள் பாத்தீங்களா? அப்போ சிறுமைப்பட்டவர்கள் யார்? எல்லா வகையிலும், உடலளவிலும், உள்ளத்தளவிலும், எல்லா வகையிலும், மனதளவிலும், அவங்க யாரெல்லாம் வந்த கேட்கறதுக்கு அந்த மனசு தாழ்மை இருக்குது, அந்த மாதிரி ஜனங்களுக்கு சத்தியங்களை சொல்றதுக்கு தேவன் என்ன பண்றாங்க? அனுமதி கொடுக்கிறாரு, வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அந்த வகையில எத்தியோப்பியர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாடம், ஒரு நீக்ரோ கிட்ட இருந்து கத்துக்கிறோம், அவர் கூட தேவனுடைய மகன் ஆயிட்டுகிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம், அவர் எல்லா உன்னதமான மந்திரி பதவியிலிருந்து எவ்வளவு தாழ்மையா அப்படி கேட்கிறாரு, சார் வாங்க சார், எனக்கு ஒன்னும் புரியல, தயவு செய்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பிலிப்பு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு, இவரு அவரு உட்காந்துருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, அவர் எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் போட்டிருப்பாரு, நல்லா புராண கூடையில் இருந்திருப்பாரு, நல்லா மெஜஸ்டிக்கா இருந்திருப்பாரு பாக்குறதுக்கு, நல்லா ஜிம் பாடி இருந்திருப்பாரு. ஆனா நம்மால எப்படி இருந்திருப்பாரு? சாதாரண தொலை தொலைன்னு ஒரு சட்டையை போட்டு பேசிக்க அங்கே ஏதோ போட்டுட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போறத போட எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கு? சம்பந்தமே இருக்கு. ஆனால் அவர்கிட்ட அவர் கேட்கறதுக்கு தயாராயிட்டுகிறார். அப்ப பிலிப்பு அதனுடைய விஷயங்களை எடுத்துரைக்கிறதுக்கு அவர் இப்ப பாக்குறாரு. அப்ப பிலிப்பு சொல்றாரு, நீங்க கொஞ்சம் வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க வாசித்த வேத வாக்கியம் என்னன்னாக்கா, அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு வாசிக்கிறான். வாசிக்கும் போது மந்திரிக்கு என்ன புரியுது? மந்திரி இப்ப வாசிட்டு பிலிப்பு கிட்ட கேக்குறாரு, இது ஏசாயான்றவர் வந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு. எழுதினவர் ஏசாயா, அதுல எந்த சந்தேகமே இல்ல. ஆனா ஏசாய யார பத்தி எழுதினாருன்றது கூட அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப யார பத்தி நினைச்சிட்டாரு அவரு? அதை நீங்க அடுத்த வசனத்துல படிக்கலாம். மந்திரி பிலிப்பை நோக்கி,
மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
எவ்வளவு ஹம்புலா கேக்குறான், அவன் பெரிய ஆளு, பெரிய ஞானம் உள்ளவன், ஆனா தன்னை ஜீவரா கேட்டுக்கிறாங்க. நான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது சார், நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப இது வந்து ஏசையா தன்னை பத்தி எழுதுறாரா இல்ல வேற யாராவது பத்தி எழுதுறாரா அப்படி கேக்குறாரு. அப்பதான் பிலிப்பு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவர் பேச தொடங்கி என்ன பண்றாரு? இங்க மைக்கில் வாசிங்க, 35.
அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான்.
இதுதான் பாயிண்ட். அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, வேத வாக்கியங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே தான். அப்ப மோசே எழுதி வச்சாரு, மோசையை முதற்கொண்டு தீர்க்கு தரிசிகள் வரை எல்லாரும் யார பத்தி பேசிக்கிறாங்க? அதுதான் கர்த்தராகிய இயேசு பத்தி தான் பேசுகிறாங்க. அது நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, கர்த்தராக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அது சீஷர்கள் மத்தியில அவர் பேசும்போது அந்த விஷயத்தை சொல்றாரு. அதாவது லூக்கா 24:44.
அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த
எல்லாத்திலும் இருக்குது. திருக்கு தர்சனாகமத்தில் இருக்குது, சங்கீதங்கள் இருக்குது, இன்னும் எந்த நீங்க புஸ்தக பகுதியில் எடுத்துட்டா கூட கர்த்தராகிய இயேசு பத்தி தான் இருக்குது. அப்ப பிலிப்பு இப்ப யாரு பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு? கர்த்தராகிய இயேசு பற்றி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப கர்த்தராக இயேசு பத்தி என்ன பேசியிருப்பார், என்ன பேசியிருப்பார் அது கூட நம்ம அதை பத்தி டீட்டெயில்ஸ் இங்க இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா, உடனடியாக அவங்க வந்து ஞானசனம் எடுக்கிறதுக்கு போறது தான் அங்க இருக்குது. ஆனா இடையில நடந்த அந்த பிரசங்கம் நம்மளுக்கு இல்ல. ஆனா ஒரு ஒரு மனுஷன் ஞானசனம் எடுக்கிற அளவுக்கு அவர் போறாருன்னா, அவர் எப்படிப்பட்ட சத்தியம் சொல்லியிருக்கணும் இயேசு பற்றி. அப்போ கண்டிப்பா கர்த்தரா இயேசு பத்தி சொல்லணும்னா டைரக்டா இயேசு பத்தி பேசினாக்க புரியாது, சிருஷ்டிப்பிலிருந்து வரணும், சிருஷ்டிப்பிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஆதாமையும் ஏவாளையும் எப்படி தேவன் சிருஷ்டி பண்ணாங்கிற விஷயம் ஆரம்பிச்சு ஏதேன் தோட்டத்துல இருந்து கதை ஆரம்பிக்கணும். கதை ஆரம்பிச்சு அவனுடைய தேவ சாயல் உருவாக்கப்பட்டது, அவனுடைய வீழ்ச்சி, அவருடைய அந்த பாவத்தின் மூலம் கிடைச்சது மரணம், அந்த மரணத்தின் மூலம் அந்த பாவத்தின் மூலம் கிடைச்சது சாபம், வியாதி, கஷ்டம், பிரச்சனை, எல்லா விஷயங்களும் சொல்லிருக்கணும். எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அநேக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒருத்தர் வரணும், அவர் வந்து ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கணும், ஈடுபலி கொடுக்கணும். கண்டிப்பா ரேன்சம் பத்தி பேசிட்டு வர மாட்டாரா? அதுதான் அவங்க படிச்சாங்க. ஒரு ஆடு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். கண்டிப்பாங்க என்ன பேசிருக்காரு? அப்போ ரேன்சம் பேசிட்டு இருக்கிறாரு, ஈடுபலி இல்லைங்களா? நிறைய கிறிஸ்தவர்களை இன்றைக்கு டச் பண்ற சப்ஜெக்ட் எதுனா ஈடுபலி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி. நிறைய பேர் கிறிஸ்தவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஈடுபலி பத்தி. ஆனால் ஈடுபலி எவ்வளவு பெரிய ஒரு டாபிக். அது மட்டுமல்ல தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அந்த கர்த்தருடைய ஈடுபலி தான் இன்றைக்கு முழு மனுக்குலத்தையும் தேவனோட ஒப்புரவாக செஞ்சிருக்கிற விஷயம். அதெல்லாம் கூட அவர் சொல்லிட்டு இருப்பார். இவ்வளவு நாள் யூதர்களுக்கு மாத்திரம் இருந்துச்சு அந்த ஆசீர்வாதம், இப்போ யாரு கூட வந்தாச்சு? சார் நீங்க நீக்கிறோம், உங்களுக்கு கூட வந்துட்டு இருக்குது. நீங்க எத்தியோ பேர் எங்கத்தாலு, ஆனா தேவன் இப்ப கிருபையாக இயேசு பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாயிட்டு எத்தியோ பொருள் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு இருப்பார். ஆனால் கர்த்தர் மேசியா மகிமை அடைவதற்கு முன்பாக அவர் அடிக்கப்பட வேண்டும். அதனாலதான் ஒரு பகுதி இப்படி சொல்லுது, அவருடைய இரண்டாம் வருகையில் தானே நடக்கும், அவர் மகிமேல வருவார். அதனாலதான் ரெண்டுமே பேசியிருக்குது அவர் பத்தி, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி. நீங்க ரொம்ப குழம்பிட்டீங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு புரியாம போச்சு. அதனால முதல் வருகையில அவர் இப்படி வரணும், அவர் அடிக்கப்படணும், அவர் சாகணும், அவர் பலி செலுத்தணும். ஆனா இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் மகிமேல அவர் இருப்பாரு. அதை பத்தி தான் சொல்றாரு. அந்த அந்த வசனங்களை நம்ம படிக்கிற போது அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போச்சு. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. ஜீசஸுக்கு சாவு வருமா? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் யார்? பரிபூர்ண மனுஷன் ஒண்ணு, ரெண்டாவது நியாயப்பிரமாணம் தானே பண்ணிக்கிறாரு, நிறைவேற்றிக்கிறாரு. வேற அதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன். அதெல்லாம் அந்த ஜீவன் சாதாரணமா யாரும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அவரா விரும்பினால் ஒளிய யாரும் அவரை வந்து சாகடிக்கிறதுக்கு முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு, இப்ப நான் என் பிதாவை நான் வேண்டிட்டேன்னாக்கா யாரு நீ யாரு பக்கத்திலேயே வர நெருங்க முடியாது. அங்க வரும்போதே ஷாக் அடிக்கும், அந்த மாதிரி பண்ணிடுவாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க, தாவாகவே முன் வந்து வாலன்றி இந்த முழு உலகத்தின் ரட்சிப்புக்கு பாவப்பட்ட ஜனங்களுக்காக, நம்மளை போல எளிமையான ஜனங்களுக்காக, முழு மனு குலத்துக்காக, தேவ சாயல் இழந்து போன ஜனங்களுக்காக, ஜீவனை இழந்து போன தொலைத்து விட்ட ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனை வாலன்றியா கொண்டு கொடுத்துட்டார். அத கல்வாரி சிலுவையில தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தித்தார். அதத்தான் இங்க பேசுறாரு, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு. ஆனா அவருக்கு சாவே வரவே முடியாது, ஆனால் தாமாகவே முன் வந்து என்ன பண்ணிட்டாரு, மறித்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அதான் ஏசாயா தீர்க்கதரிசில நம்ம பாக்குறோம், அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அப்ப அவருடைய வம்சத்தை யார் சொல்ல முடியும்? அவருடைய வம்சம் யாரு? அவருக்குன்னு சொந்தமான ஜனம் இருக்கா? சொந்த வம்சம் இருக்கா? இல்லையே. அந்த ஆதாமியினுடைய சந்ததி, விழுந்து போன முழு மனுக்குலமும் யாருடைய சந்ததியாக மாறும்? கர்த்தராக இயேசுனுடைய சந்ததி. அதனால அவருடைய வம்சத்தை யாருனாலையும் விவரித்து சொல்ல முடியாது, எல்லாருமே அவருடைய சந்ததி ஆயிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு நித்திய பிதா என்று அதே ஏசாயா சொல்லிக்கிறார். சார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படிங்க. இப்படி எல்லாம் கம்பாரிசன் கொடுக்கிறார். கொடுக்கும் போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு அவர். அப்ப இந்த மாதிரி கர்த்தரா இயேசு கிறிஸ்து குறிச்சு, அது மட்டும் இல்ல இயேசு போட நிறுத்திருப்பார் நினைக்கிறீங்க? இயேசுக்கு பின்னாடி ஒரு பரம அழைப்பு பத்தி கூட கண்டிப்பா பேசு. ஒரு சபை வாய்ப்பு இருக்குது. இதே அது அந்த வம்சம், அந்த இதே விழுந்து போன மனுக்குலத்திலிருந்து ஒரு வம்சம், ஒரு சிறு மந்தை. இயேசு பேசியிருக்கிறாங்க, பயப்படாதே சிறு மந்தை சொல்லிக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக இடங்கள் இருக்குது, நான் உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன் இப்படி சொல்லிக்கிறார், அதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப வரும்போது சொல்றாரு, அதாவது ஒரு சபை வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? உங்களுக்கு, எங்களுக்கு, என்ன உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஈடுபடியின் மேல் விசுவாசம் வைக்கணும். முதல்ல நான் ஒரு பாவி என்று நீ அறிக்கை செய்யணும். ரெண்டாவது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடியின் மேல நம்பிக்கை வைக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அதுக்காக நீ என்ன பண்ணும், முழுமையமாக உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், முழுமையுமாக தத்தம் செய்ய வேண்டும். அதான் ஜீசஸ் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு 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 சொன்னார் இல்லைங்களா? 50%, 60% எழுது அப்படி இல்ல. தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு 100%. நம்மளுக்கு எல்லாம் 100% இருக்குமா? கொஞ்சம் மீட்டர் வச்சு பார்க்கலாமா? எத்தனை டிகிரி வைக்குதுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? காத்தில் அடிக்குதுங்க. அது மாதிரி எத்தனை டிகிரி அன்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் சொல்றாங்க 100 டிகிரி. நம்மளுக்கு எத்தனை டிகிரி? 95 போதுமா? எந்த அளவுக்கு? சபை, சபையினுடைய குவாலிட்டி பத்தி பேசுறாரு, சபை லெவல் பாக்குறாரு. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற குணங்கள், பிதாவாக தேவன் மேல் முழு அன்பு இருக்கணும். ரெண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். இது கண்டிப்பா அந்த எத்தியோப்பியன்கிட்ட சொல்லிருப்பாரு, கண்டிப்பா சொல்லிருப்பாரு இல்லைங்களா? உன்னை நேசிக்கிறது போல. ஆமா, இந்த ஒரு உடன்படிக்கைக்குள் நீ வந்தீங்கன்னா, தேவனுடைய ஊழியத்துக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் அந்த சகோதரர்களுக்காகவும் நீ எந்த நேரமும் உன்னுடைய ஜீவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். எத்தியோப்பியன் சொல்லும் போது, கண்டிப்பா நான் செய்யறேன் சார். அதுக்கு பின்னாடி கண்டிப்பா எத்தியோப்பியன் போயிட்டாரு அவர் ஊருக்கு, இவர் இப்படி வந்துட்டாரு. ஆனா எத்தியோப்பியர் மந்திரி ஊருக்கு போய் என்ன பண்ணிருக்கணும்? கண்டிப்பா அந்த பிரதிகளெல்லாம் ரெடி பண்ணி தேசம் முழுக்க பரப்பிட்டு இருப்பாரு. கண்டிப்பா பிரச்சாரம் பண்ணிருப்பாரு, கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லிருப்பாரு, சபை வாய்ப்புகளை பத்தி பேசியிருப்பாரு. ஜோசப் ஹிஸ்டரிடம் எடுத்து பார்த்தனா, இந்த குயின் கிறிஸ்டியனா மாறிட்டு இந்த இந்த மந்திரியினுடைய ராணி அனுப்புனாங்க இல்லைங்களா, அந்த ராணி கிட்ட போய் பேசி அந்த ராணி கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் ஆயிட்டு. கண்டிப்பா செஞ்சிருக்கிற, செஞ்சிருக்கணும். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரு அங்க போயிட்டு கிறிஸ்து பத்தி பேசிட்டு அவங்க வேற ஆளுங்களை அந்த ஒத்து வருமா? கண்டிப்பா அவங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. அப்ப பிரசங்கிக்கிறவன் இல்லையா எப்படி ஒருத்தனுக்கு புரியும்? அப்படி இருக்கும்போது பிலிப்பு அங்க சிஸ்டமேட்டிக்கா அந்த சப்ஜெக்ட் கொடுத்திருப்பாரு. ஸ்தேவானுடைய பிரசங்கம் பாத்தீங்களா? அப்போ சில ஏழாம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்தார். எங்க இருந்து? ஆதாமில இருந்து கொண்டு வந்தாரு. தாவீது, சாலமோன், இப்படி வருஷம் கொண்டு வந்து ஜீசஸ்ல கொண்டு வந்து முடிச்சாரு. அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அவர் எடுத்தார். அப்போஸ்தலன் பவுல் கூட அப்படித்தான். அதே போல பிலிப் கூட இங்க மந்திரிக்கு சிஸ்டமேட்டிக் சரி எடுத்திருப்பாரு. சும்மா உளறி இருக்க மாட்டாரு, இங்கேயும் அங்கேயும் எடுத்து போட்டு உளறி இன்னும் எக்ஸ்ட்ரா குழம்பி இருப்பாரா? அவன் போகும்போது எப்படி போனா? ரொம்ப சந்தோஷமா போயிருக்கானாக்கா. ஒருத்தர் சத்திய கேட்டு எப்படி போனோம்? அப்ப சொல்றவ எப்படி சொல்லணும்? அங்கதான் இருக்குது விஷயம். அப்ப நம்ம யாரு வேணாலும் சப்ஜெக்ட் எடுக்கலாம், யாரு வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், அப்படி கிடையாது. அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இயேசுனுடைய சரீரமான சபைன்றது வாய் மட்டும்தான், வேற எந்த உறுப்பே கிடையாது. ஒன்லி வாய் மட்டும்தான் இருக்கும். ஆனா அப்படி தேவன் தெரிந்து கொள்றதே இல்ல. ஒருத்தர் கை மாதிரி, ஒருத்தர் கால் மாதிரி, ஒருத்தர் கண்ணு மாதிரி, ஒருத்தர் முகம் மாதிரி, இப்படி பல்வேறு தாளந்துகள் உடையவங்களாக தேவன் சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்போ பேசுறதுக்கு சில பேர் இருக்கிறாரு, கேட்கறதுக்கு சில பேர் இருக்கிறாரு, வேலை செய்யறதுக்கு சில பேர் இருக்கிறாரு, எழுதுறதுக்கு சில பேர் இருக்கிறாரு, பாடுறதுக்கு சில பேர் இருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் தேவன் பாக்குறாரு. யாரையும் இவர் பெரியவர், இவர் சின்னவர் அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும் போது இங்க சிஸ்டமேட்டிக்கா ப்ரீச் பண்ணும், சப்ஜெக்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சகோதரர்கள் வந்து தெளிவான முயற்சி எடுக்கணும், எஃபர்ட் போடணும், சும்மா வராதுங்க. அந்த சப்ஜெக்ட் கேட்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதுலயே குறிப்பாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்ப முக்கியமானது. கடைசி காலம் இருக்கும்போது கடைசி கால சத்தியம் நம்ம சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கணும் ஜனங்களுக்கு. ஆதிகால சத்தியம் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏற்றகால சத்தியம் என்னது? ஏற்றகால சத்தியம் ஜீசஸ் சொன்னாங்க, இதோ வாசல் படியில் வந்து நின்று கட்டுகிறேன், யாராவது கதவை திறந்தான்னா நான் அவன் கூட சாப்பிடுறேன், அவன் என் கூட சாப்பிடுறான். அப்படிங்கும் போது அது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய இரண்டாம் வருகை பற்றிய சத்தியங்கள் அதுதான். ஏற்ற கால ராஜ்யம் பற்றிய சத்தியம் அதுதான் ஏற்ற கால சத்தியம். மீட் இன் டியூ சீசன், நம்ம ஆங்கிலத்தில் ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுக்கிற உண்மையும் உத்தமும் விவேகமான ஊழியக்காரன் அப்படி இருக்கும் நம்ம. அப்போ வரக்கூடிய ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சு ஆடியன்ஸுடைய மைண்ட் லெவல் கண்டுபிடிச்சு அவங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களா இல்ல தூங்குறாங்களா என்ன பண்றாங்க எங்காவது யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா இதெல்லாம் கவனிக்கணும். கவனிச்சு பார்த்து எப்படியாவது அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தணும். இப்ப நம்ம கூட பாருங்க பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம் நல்லா இருக்கு நல்லா ஜம்முனு படுத்தா அவ்வளவுதான் நாளைக்கு தான் தெரிப்போம். ஆனா இன்னைக்கு எப்ப கேட்கிறோம் அப்படின்னாக்கா சூழ்நிலை தெரிஞ்சு சப்ஜெக்ட் கேட்கணும் சூழ்நிலை சப்ஜெக்ட் செட் பண்ணணும். அப்ப இது எதுக்காக சிஸ்டமேட்டிக் ஸ்டடிஸ் கொடுக்கணும். அப்போ எதுல ஏற்ற கால சத்தியங்கள்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. எத்தியோப்பியா மந்திரி மாதிரி தான் இயேசு வந்துட்டாரா இல்லையா, ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சா இல்லையா, இந்த வருஷம் அந்த வருஷம் இன்னொரு வருஷம் இப்படி எல்லாம். இப்ப கூட இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல கூட போயிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்தா புதுசா நாலு டேட் கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து நடக்கும், தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணோம், கற்று நிச்சயத்துக் கொள்ளணும். நம்மளுக்கு தேவன் நம்மளுடைய பேசிக் லெசன்ஸ்ல அப்போ இந்தியாவிலிருந்து போன சகோதரர்கள் வந்து இப்போ நடந்து முடிந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல மைக் கொடுத்து ஒரு சிஸ்டர் வந்து தெளிவான சாட்சி கொடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு பேசிக் ஸ்டடிஸ்ல எங்களுக்கு தெளிவு பண்ணிட்டாங்க டேட்டு ராஜ்யம் பத்தி கிளியரா எந்த சந்தேகமே இல்லாமல் வசனங்கள் வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபாரின்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க இப்படி சந்தேகப்படுறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. தயவு செய்து நீங்க கூட அந்த 53 லெசன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க என்று ரொம்ப வைராக்கியமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று நான் இங்க பஸ் பிடிக்கிறதுக்கு வரும்போது எனக்கு போன்ல சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் நினைச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது சகோதரி இன்றைக்கு தேவன் கிருபையா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நீ நம்ம நம்மளுடைய மனதை மாத்தணும்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கீடம் கேள்விக்குறியாகும், கண்டிப்பா வேற ஒருத்தருக்கு அது போகும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த கிரீடம் புழுங்குறதுக்குன்னே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க நம்மளை விட வைராக்கியமாக அவங்க நம்மளை விட உண்மையா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. விட்டு எப்ப நம்ம விடுவோம்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவன் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருவார். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்ப்பாரு, ஒத்துவரில் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண முடியும், நம்மளும் என்ன பண்ணுவோம், ஆளை மாத்துவோமா இல்லையா, மாத்திடுவாரு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது சகோதரன் நம்மளுக்கு அருமையான காலக்கணக்கு அருமையான தேவனோட ராஜ்யம் பத்தின எல்லா நிகழ்வுகள் எல்லா சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாமே தெளிவான வசனங்கள் மூலமாக சகோதரன் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட் கூட நான் ஆரம்பத்தில் கேட்கும் போது 1000 க்வெஸ்சன்ஸ் நான் கேட்டிருக்கேன். நான் தான் எனக்கு ரொம்ப தெரியும்னு நினைப்பானுக்கு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் பான் பைபிள் ஸ்டூடெண்ட். அப்போ இந்த சத்தியத்துக்கு வந்து சொல்லக்கூடிய சகோதரர் 4 வருஷத்துக்கு நடந்தா வந்துக்கிறார். அப்ப நான் அவர் ஜெயிப்பார நான் ஜெயிப்பேனா, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில கேள்வி மேல கேள்வி கேட்டாக்கா ஆரம்பத்தில் அவர் பக்காவா என்னை எடை போட்டார். எடை போட்டு என்னுடைய மைண்ட் லெவல் என்ன கண்டுபிடிச்சு இவனுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கறதே எல்லா திட்டம் போட்டு உடனே சொல்ல மாட்டாரு. அப்போ நான் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில்கள் வைக்கும் போது என்னோட சைட்ல வீக் ஆயிட்டே போச்சு, ஒவ்வொரு பாயிண்ட வீக் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஒரு கட்டத்துல தான் புரிஞ்சிச்சு, ஓ நான் மடைய, நான் ஜீரோ. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் திருக்கு தரிசன நிறைவேறுதல்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக தெளிந்த நீரோடையாக இருந்துச்சு. அப்போ பிரதர் சைடு அவர் கொடுக்கிற அந்த பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் ஆனிச்சு. ஒரு கேள்வி கூட என்னால் எடுத்து பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பேசாம சரண்டர் ஆகிறது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை தான் மாத்திக்கணும். ஏன்னா நமக்கு தகுந்த மாதிரி சத்தியம் மாறவே மாறாதுங்கிற அந்த கான்செப்டை என்னைக்கு மாத்த முடியாது. அப்ப அந்த வகையில தான் தேவன் இன்னைக்கு தெளிந்த நீரோடையாக அவருடைய சத்தியங்கள் வாய்ப்புகள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அன்னைக்கு அநேகர் வந்து குழப்புவாங்க, அது இதுன்னு மாத்துவாங்க. தயவு செய்து அதுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டாம். அப்போ அங்க பிலிப்பு சொன்னாரு, மந்திரி கிட்ட பேசினாரு, மந்திரி அத போய் வேற யாருக்கிட்ட என்ன பண்ணல, வேற யாருக்கிட்ட என்ன பண்ணல, போயிட்டு அவரு செக் பண்ணல. அது மட்டும் இல்ல, இது கரெக்டா இது கரெக்டா அதான் இத கம்பாரிசன் எல்லாம் கிடையாது. சரி திருப்பியா ஜெருசலேமுக்கே போலாம், போயிட்டு உங்க ஆளுகிட்ட எல்லாம் பேசி பாக்கிறேன் அப்படின்னு அவர் திருப்பி இருக்கலாம். அவசியமே எல்லாம் போச்சு. ஏன்னா பிலிப்பு என்ன பண்ணிக்கிறாரு, அவளை தெளிவா பிரசங்கம் பண்ணிட்டார். அதுதான் விஷயம். உடனே மந்திரி கேக்குறாரு, ரதத்தை நிறுத்துங்க ஐயான்றார். நிறுத்தி அவர் கேக்குறாரு, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞாசனம் பெறுகிறதுக்கு தடை என்ன, நானும் அந்த சிறுமந்தையில வரட்டுமா, நானும் தயாரா தான் இருக்கிறேன், எனக்கு நீங்க வாய்ப்பு தரீங்களா. நிறைய பேர் கேக்குறாங்க, பாத்தீங்களா சார், பிலிப்பு வந்து ஒரே சப்ஜெக்ட்ல ஞாசனம் கொடுத்துக்கிறாரு, நீங்க மட்டும் ஒரு வருஷத்துல தட்டுக்கிறீங்களா, 53 வகுப்புகள் நீங்க கேட்கணும்ன்றீங்களா, இதெல்லாம் ஒரு அநியாயமா இல்லையா. பேசுறது பாருங்க, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேருக்கு ஞாசனம் கொடுத்தாரு, நீங்க தரமாட்டேன்றீங்க. அப்போஸ்தலர் நம்மளும் ஒண்ணா, அப்போஸ்தலருடைய வரமும் நாம் பெற்றிருக்கிற வரமும் ஒண்ணா, நாம் புரிந்து கொள்ள சக்தியும் அவங்க புரிந்து கொண்டிருக்கிற சக்தியும் ஒண்ணா. இன்றைக்கு நவீன காலமா இருக்குதே தவிர படிச்சவங்க அதிகமாக்குறாங்க தவிர, ஆனா எல்லாம் படிச்ச முட்டாளர்களா தான், பெரிய பெரிய படிப்பாளிகள் விஞ்ஞானிகள் பெரிய கலெக்டர் எல்லாம் யாருங்க, எல்லாம் கல்லு மண்ணு வணங்குறவங்க, எது வேணாலும் கும்பிடுவாங்க, வண்டி மேலே ஏறி உட்கார்ந்துட்டு போயிட்டு அதையே கும்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி அறிவு பெருத்த காலமே தவிர அறிவு இல்லாத காலம், அந்த காலத்துல ரொம்ப மோசமான காலம். அந்த காலத்துல எப்படி வேணாலும் ஏதோ ஒரு வீடு கட்டி கூடியிருப்பாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை, வாஸ்து படி தான் கட்டணும் அப்படிங்கிறான், யாரு கேட்டா படிச்சவன், ஆனா இணைஞ்சு நினைச்சா எப்படி வேணாலும் கட்டிக்குவான், ஒன்னும் பிரச்சனை. ஆடியில துணி வாங்க கூடாதுமா, ஆனா ஆடியில டிஸ்கவுண்ட் போய் வாங்கிக்குவான். இதெல்லாம் வந்து படித்தவங்களுடைய இது ரொம்ப முட்டாள்தனமான காலம். ஆக்சுவலி நம்மளுடைய பார்வையில இது ரொம்ப குருட்டாட்டமான உலகம். படிப்பு தான் இன்ஜினியர் டாக்டர் அவன் பெருமையா பேசிக்கிறாங்க. ஆனால் இங்க நம்ம பார்க்கிறோம் அருமையான அந்த சத்தியங்களை அவர் எடுத்துரைத்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கூட அநேக சகோதரன் மூலம் அருமையான வாய்ப்பு கொடுத்து இந்த இருட்டடைஞ்ச இந்த கண்ணு திறக்க வச்சுக்கிறார், வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா கிடைச்ச வெளிச்சத்தை நம்ம இருட்டு பண்ணோம்னா அந்த இருட்டு டபுள் ஆயிடும், அதுக்கப்புறம் அது பயன்படுத்தவே முடியும், வெளிச்சம் கண்ணுக்கே தெரிய பிடிக்காது, அந்த அளவுக்கு போயிடும். ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், அங்க தண்ணி இருக்குது, நான் ஞானசனம் பெறேன். ஆனா 37 நீங்க படிச்சீங்கன்னாக்கா அங்க வந்து அந்த வசனம் ஒரிஜினல், அதாவது ரொம்ப பழங்கால கைப்பிரதிகளில் அது இல்லாத ஒரு வசனமா இருக்குது, அதாவது லேட் மேனுஸ்கிரிப்ட்ல தான் இருக்குது. ஆனா கேள்விக்கும் பதிலுக்கும் ஒரே சம்பந்தம் இருக்கிறது நம்மளுக்கு தெளிவா புரியுது. மந்திரி கேக்குறாரு, தடை என்ன அப்படி கேட்கும் போது பிலிப் என்ன கேக்குறாரு,
அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி.
இந்த வசனம் தான் இல்லைங்க, ஒரிஜினல்ல பட் லேட் மேனுஸ்கிரிப்ட்ல இருக்குது. இந்த என்ன வீலாங்க, அதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது, நீங்க பாக்கலாம். ஆனா இது அவருடைய கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்குது, அதை விட்டுருவோம். 38 வசனம் வாசிக்கும் போது ரதத்தை நிறுத்த சொன்னாரு, அப்பொழுது பிலிப்பு மந்திரியுமாக இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம், இப்ப எல்லா சபைகள்ல முக்கியம் எடுக்கிறாங்களா, அந்த ஞானஸ்நானமா, அந்த ரகசியமான உடன்படிக்கை, அதுதான் பிலிப்பு கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவர் வெறுமனே பேருக்கு விசுவாசிக்கிறையா, இயேசு விசுவாசிக்கா உடனே ஞானஸ்நானம், இப்படியா இந்த ஞானஸ்நானமா கொடுத்துருப்பாரு, கண்டிப்பா அது கொடுத்துருக்க மாட்டார். அது யோவான்ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் இது உங்களுக்கு தெரியும். அப்ப இது கர்த்தருக்குள்ளான ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக போகிற ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடையாளம், அதை வெளிப்படையா நம்ம காமிக்கணும், அதுதான் தண்ணிக்குள்ள போயிட்டு வரும். அதுதான் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்காங்க 3 நாங்க என்ன பண்றோம், கர்த்தருக்குள்ளாக மறிக்கிறோம், அந்த மாதிரி சாவு வாங்குறோம், அந்த மாதிரி கர்த்தருடைய சாவுக்கு மேட்ச் ஆகிடுறோம், அப்படித்தான் நம்ம எல்லாரும் உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அப்ப நம்முடைய சாவு கர்த்தருடைய சாவு என்ன பண்ணணும், மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை என்றால் அவருடைய உயிர் தெரிதலின் சாயலில் அதான் சொன்னார், அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவருடைய மரணத்தின் சாயலை நாம் அடைந்தோமானால் அவருடைய உயிர் தெரிதலின் சாயல் அடைவோம். அவருடைய மரணம் மாதிரி வாங்கணும், தியாக மரணம் அதுக்கு பேர். அந்த மரணம் வாங்கிட்டோம்னா கண்டிப்பா உயிர் தெரிதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். அந்த வகையில் தான் அவருக்கு ஞானசனம் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர்ல இருந்து கரையேறின உடனே திடீர்னு அங்க ஆளை காணும், அவன் மந்திரி பாக்குறாரு, ஐயோ என்ன மனுஷனா இல்ல ஆவியா இல்ல பேயா பிசாசா என்ன ஒன்னும் புரியலையா, இது என்ன வம்பா இருக்குது, அவ்வளவு கிளியரா பேசினார ஆளை காணும். ஆனால் இங்க இங்க நடந்த விஷயம் என்ன, ஐயா தேவன் அப்படி பண்ணாங்க. அவருக்கு வந்து போயிட்டு வரும் பிரதர், சரி அப்ப நீங்களும் போயிட்டாங்கல்ல வேலை செய்யுங்க, அப்ப நம்ம மீண்டும் சந்திக்கலாம், அப்படி இப்படி ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, ஏன் வந்து திடீர்னு காண போக வச்சார் அப்படின்னா, அது ஒரு அருமையான சாட்சி தேவன் கொடுத்தாரு. பிலிப்புக்கும் சரி எத்தியோப்பியாக்காரருக்கும் சரி, பிலிப்புக்கு வந்து தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாங்க, தேவனுடைய வல்லமையிலத்தானே இதை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்து, என்னுடைய சுய பலத்தில் நான் செய்யல அப்படிங்கறது அவருக்கு முதல்ல தேவன் புரிய வச்சார். அதே போல எத்தியோப்பியாக்காரர் கூட, இது உண்மையிலே தேவனுடைய கடவுளுடைய வல்லமை உள்ள மனுஷங்கள், இல்லைன்னு இதெல்லாம் சாதாரணமான காரியங்கள் நடக்காது, இது அசாதாரணமான விஷயங்கள், இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் தேவனுடைய ஜனங்களுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்காக இன்னைக்கு நம்மளும் சொல்லிட்டு திடீர்னு மாயமா போகணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் கையில் இருக்குது, புக் இருக்கு, அன்னைக்கு அவங்க கையில் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் அந்த மாதிரி சாட்சி, அப்படி எல்லாம் தேவன் அந்த சாட்சிகளை ஏற்படும். அதனாலதான் அவன் சந்தோஷத்தோட போயிட்டான் ஆப்பிரிக்கால போயிட்டு, கண்டிப்பா அந்த எத்தனை ஜனங்களை கிறிஸ்தவர்கள மாத்திருப்பாரு, பெரிய பெரிய வேலைகளை கண்டிப்பா அவர் செஞ்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சீசர்கள் கண்டிப்பா ஆப்பிரிக்கா பக்கம் போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா, இந்த ஆளை மீட் பண்ணிருப்பாங்களா, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. முதல் அவரு இந்த காலமாக இருந்தா அப்பவே எடுத்துட்டு போயிருப்பாங்க, போன்லயே கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அந்த வசதி இல்ல, எப்படியோ டிராவல் பண்ணி போய் சேர்ந்துருப்பாங்க நம்ம ஆளுக்கு, அங்க போய் சேர்ந்து முதல்ல யார்தான் போய் சந்திச்சிருப்பாங்க. இவர் கண்டிப்பா அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு சீசர்கள்கிட்ட, அப்ப சீசர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராவல் பிரயாணம் பண்ணி ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா ஆப்பிரிக்கா போயிட்டு இந்த மந்திரி அந்த ராணி அந்த நாடு ஜனங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அதுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவங்க பண்ணிருப்பாங்க. நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க அங்க ஆப்பிரிக்காவில், நிறைய பேருக்கு சந்தி சொல்லிருப்போம், உயிர் தேர்தல் தான் தெரியும் அவங்களுடைய வேலைகள் எல்லாம், இன்னைக்கு நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி அடுத்த லாஸ்ட் வசனத்துக்கு நம்ம வருவோம். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, இங்கிருந்து இங்க காண போனவர் எங்க காணப்படுறாரு, அங்க வேற ஒரு இடத்துல வேலை, நெக்ஸ்ட் ஒர்க் ஆகி போச்சு, ரெஸ்ட் கிடையாது, நோ ரெஸ்ட். திருப்பி அங்க போயிட்டு அங்கிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். என்ன தேவனுடைய மக்கள், இதுதான் தேவனுடைய மக்கள், இதுதான் சாட்சி நம்ம பார்க்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறது தான் அவங்களுடைய உயிர் மூச்சாக இருந்துச்சு, முழு வாழ்க்கையே அது அதுதான் ஊறி போச்சு, ரத்தத்தோட ரத்தமாக கலந்து போச்சு. இதுதான் நம்ம தேவனுடைய மக்கள் மத்தியில் இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரியில கேட்கிற பிரசங்கிக்கிறோம் இல்லாவிட்டால் யார் எப்படி கேள்விப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் கூட தேவன் கொடுத்துக்கிற அருமையான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில பேசுறதும் அப்படித்தான், கேட்கறதும் அப்படித்தான், இந்த காதல் மேல அந்த காதல் விட்டு போகக்கூடாது. அதே போல பேசுறவனும் மேட்டி மேல அல்லது வந்து பெருமேல ஊழியங்கள் செய்யாமல் தகுந்த முறையில பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கும் கட்டளைக்கும் உட்பட்டு நம்முடைய காரியங்களை நம்ம செஞ்சு கர்த்தருடைய மகத்தான அந்த சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளவும், இன்னும் வர காலங்களில ஏற்ற காலங்களில தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும் தேவன் தாமே நாம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. உரிமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்ல கோவை சபையினுடைய எல்லாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்து இந்த வகுப்பை நான் முடிக்கிறேன்.
இன்றைய தினத்திலே இந்த ஆவிக்குரிய ஒரு நாள் மாநாட்டில் நாம் மூன்று தலைப்புகளில் நாம் பாடத்தை கேட்டிருக்கிறோம். தேவன்